This sermon, Turn on the Light, was delivered on Saturday morning, January 25th, 1964, for the Full Gospel Businessman's Fellowship International Breakfast at the Ramada Inn, Phoenix, Arizona, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரனாம் அவர்களால் 1964 வருடம் ஜனவரி 25 சனிக்கிழமை காலையில் அமெரிக்கா அரிசோனா பீனிக்ஸில் உள்ள ராமதா சத்திரத்தில் சர்வதேச முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களுடைய ஐக்கியத்தின் சிற்றுண்டி வேளையில் டேர்ன் ஆன் த லைட், வெளிச்சத்தை பிரகாசிக்க செய் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள்.
Yes, sir. I see he's getting a little rebound back there. Sir.
Morning, friend. Can you hear me all right back there?
சரி, இதுதானா? இதுதான் முக்கியமான ஒன்றா ஐயா? உங்களுக்கு நன்றி. ஆம் ஐயா, சரி. அங்கு பின்னால் அவர்கள் சற்று எதிரொலியே கேட்டுக்கொண்டிருந்ததை நான் கண்டேன். எனவே காலை வணக்க நண்பர்களே, அங்கே பின்னால் உள்ள உங்களால் நான் பேசுவதை கேட்க முடிகிறதா? அது இதனை நிறுத்திவிட்டது. உங்களுக்கு நன்றி.
I'm certainly a privileged person this morning to come here at this platform after such noble testimonies has been given to try to place just a little more with what they have said to bring blessings to us as we've enjoyed this morning.
நாம் இந்த காலையில் மகிழ்ந்து கொண்டிருக்கையில் இப்படிப்பட்ட மிக சிறப்பான சாட்சிகள் கொடுக்கப்பட்ட பின்னர் அவர்கள் கூறியிருக்கின்றதற்கு சற்று கூடுதலாக கூற முயற்சிக்கவும் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படியாக இந்த காலை இங்கே இந்த மேடைக்கு வருவதற்கு நான் நிச்சயமாகவே சிலாக்கியம் பெற்ற ஒரு
நபராயிருக்கிறேன். Some of the men hear how they have spoken. Everyone up here had a real bright, brilliant testimony. How I appreciate that. That fine testimony for the Lord.
இப்பொழுது நான் அவர்களில் சிலர் மிகவும் கவனித்தேன். சரியா? அது மேலானதா இருக்கிறதா? இங்கிருந்த மனிதர் சிலர் அவர்கள் எப்படி பேசினர்? பெரும்பாலும் ஒவ்வொருவருமே நல்லது. இங்கிருந்த ஒவ்வொருவரும் உண்மையாகவே ஒரு பிரகாசமான சிறப்பான சாட்சியை உடையவர்களாயிருந்தனர். கர்த்தருக்கான அந்த அருமையான சாட்சியை, அதை நான் எவ்வளவாய் பாராட்டுகிறேன்.
Now we're going to approach the word. This week I have purposed in my heart not to keep people these 2 and 3 hours sitting listening to me. I tell you why I do that, friends. I'm uneducated and I only can speak by inspiration.
இப்பொழுது நாம் வார்த்தையை அணுகப் போகிறோம். நான் இந்த வாரம் ஜனங்கள் 2 அல்லது 3 மணி நேரங்கள் அமர்ந்து எனக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கும்படி காக்க வைக்க மாட்டேன் என்று என் இருதயத்தில் நான் தீர்மானித்திருக்கிறேன். நண்பர்களே, நான் ஏன் இதை செய்கிறேன் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். நான் கல்வி அறிவற்றவன். நான் ஆவியின் ஏவுதலினால் மட்டுமே பேச முடியும்.
Now, a man that's got an education when he's inspired too, but he can explain what he's talking about by his education, draw out words that will let the people know what he's talking about.
இப்பொழுது கல்வி கற்ற ஒரு மனிதன் அவனும் கூட ஏவப்படுகிற போது அவன் தன்னுடைய கல்வியினால் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை அவனால் விளக்கிக் கூற முடியும். மேலும் அவன் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக வார்த்தைகளில் விளக்கிக் கூற முடியும்.
Without education, I have to take symbols of nature and express through the inspiration that I have. And that makes it pretty hard sometimes for the people to really to understand. We find that I was very disturbed about it until I found in the Bible that God did the same manner, same way.
கல்வி அறிவு இல்லாதபடியால் நான் இயற்கையின் அடையாளங்களை எடுத்து எனக்கு உண்டாகின்ற ஏவுதலின் மூலமாக அதை எடுத்துரைக்க வேண்டியதாக இருக்கிறது. அது சில நேரங்களில் உண்மையிலேயே ஜனங்கள் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. தேவன் அதே விதமாக அதே வழிகளில் அதை செய்தார் என்பதை நான் வேதாகமத்தில் கண்டறியும் வரையில் அதை குறித்து நான் மிகவும் கலக்கமடைந்திருந்தேன் என்பதை நாம் அறிவோம்.
We notice like John the Baptist when we don't have any record of his education. And then when he come out of the wilderness, he began to speak to his congregation, the church of that day. And we notice how he expressed it.
நாம் யோவான் ஸ்நானனை கவனிப்போம். அவனுடைய கல்வியை குறித்த ஆதாரச் சான்று ஏதும் நம்மிடத்தில் இல்லை. ஆகையால் அவன் வனாந்திரத்திலிருந்து வெளியே வந்தபோது அவன் தன்னுடைய சபையாரிடத்தில் அன்னாளின் சபையினிடத்தில் பேசத் துவங்கினான். அவன் எப்படி ஒப்புமை மூலம் உருப்படுத்தி காட்டினான் என்பதை நாம் கவனிப்போம்.
He said, "You generation of snakes." See, that's what he's used to, nature in the wilderness. In other words, something that's slippery and slimy and deceiving.
அவன் நீங்கள் பாம்புகளின் சந்ததி என்றான். பாருங்கள், அதைத்தான் அவன் வழக்கமாக இயற்கையில் வனாந்திரத்தில் அறிந்திருந்தான். வேறு வார்த்தைகளில் கூறினால் வழுவழுப்பான, வழுக்கலான, வஞ்சிக்கிற ஒன்று என்பதாகும்.
Some other man might have been able to have brought down some word that would have said imposters or some word he could use to express that, but John used the word snake. I think everybody understood what he talked about.
இப்பொழுது வேறு மனிதனாய் இருந்திருந்தால் வேறு ஏதோ வார்த்தையைக் கொண்டு எத்தர்கள் என்று கூறியிருப்பான், அல்லது அவன் வேறு ஏதோ வார்த்தையை பயன்படுத்தி அதை எடுத்துரைத்திருக்க முடிந்திருக்கும். ஆனால் யோவான் பாம்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தினான். எல்லோருமே அவன் எதை குறித்து பேசுகிறான் என்பதை புரிந்து கொண்டனர் என்று நான் கருதுகிறேன்.
So then he said, "Don't begin to think to say within yourselves that we belong to this and we belong to that, because I tell you, God's able these rocks here. They're not some other great sum. God's able these stones. He expressed it in nature."
எனவே அப்பொழுது அவன், நாங்கள் இதை சேர்ந்தவர்கள், நாங்கள் அதை சேர்ந்தவர்கள் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினைக்க துவங்காதீர்கள். ஏனென்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். பாருங்கள் பாருங்கள், மற்ற ஏதோ மகத்தான ஒன்றினால் அல்ல, தேவன் இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்றான். அவன் அதை இயற்கையில் ஒப்புமை மூலம் உருப்படுத்தி
காட்டினான். Some good educated brother with that same inspiration might have said he will annihilate. He said the axe is at the root of the tree. That annihilates it anyhow. So he knew that it was, he had those expressions for, perhaps he never had any schooling.
கோடாரியானது மரத்தின் வேரருகே வைத்திருக்கிறது என்றும் கூட கூறினான். ஆனால் ஒரு நல்ல கல்விகற்ற சகோதரன் அதே ஏவுதலினால் அவர் நிர்மூலமாக்கி விடுவார் என்று கூறியிருப்பான். அவனோ கோடாரியானது மரத்தின் வேரருகே வைத்திருக்கிறது என்றான். எப்படியோ அது இதனை நிர்மூலமாக்குகிறது. பாருங்கள், எனவே அவன் அதுதான் என்பதை அறிந்திருந்தான். அவன் வெறுமன அந்த விதமான சொற்றொடர்களையே கூறி வந்தான். ஏனென்றால் ஒருவேளை அவன் எந்த பள்ளிக்குமே சென்றிருந்திருக்க
மாட்டான்.
நாம் நம்முடைய தலைகளை சற்று நேரம் அணங்குவோமாக. இங்கே எனக்கு ஜபத்திற்கான வேண்டுகோள்கள் உள்ளன. அது வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பதே என்னுடைய ஊழியமாய் உள்ளது.
Now I've got some requests in here, some very outstanding requests. And I know there's many in here, and there's some this morning that would like to be remembered. Well, if you just raise up your hands to God, say, now just hold your request while we pray.
இங்கு நான் சில வேண்டுகோள்களை பெற்றுள்ளேன். சில மிகவும் கவனிக்க வேண்டிய வேண்டுகோள்களாக இருக்கின்றன. இங்கே அநேகர் இருக்கின்றனர் என்பதை நான் அறிவேன். இந்த காலையில் யாராகிலும் ஜெபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? நல்லது, நீங்கள் அப்படியே உங்களுடைய கரங்களை தேவனடை உயர்த்தி என்னை என்று கூறுவீர்களானால் நலமாயிருக்கும். இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கையில் உங்களுடைய வேண்டுகோள்களை கவனமாய் பற்றிக் கொண்டிருங்கள்.
Our heavenly Father, we are now approaching thy holiness through the name of thy holy child, the Lord Jesus, to ask this petition of each of the people that's wrote out their request that I have it here in my hand.
எங்கள் பரலோக பிதாவே, ஒவ்வொருவரும் தங்களுடைய வேண்டுகோள்களை எழுதி கொடுத்திருக்கின்றனர். இங்கு நான் அதை என்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் இந்த விண்ணப்பத்திற்கு வேண்டிக் கொள்ளும்படியாய் கர்த்தராகிய இயேசுவாகிய உம்முடைய பரிசுத்த பிள்ளையின் நாமத்தின் மூலம் உம்முடைய பரிசுத்தத்தை அணுகிக் கொண்டிருக்கிறோம்.
Especially this brothers young beautiful daughter that's been torn up in that accident. I pray for that child, Lord.
விசேஷமாக இந்த சகோதரனுடைய வாலிபமான அழகான குமாரத்தி அந்த விபத்தில் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறாள். கர்த்தாவே, நான் அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன்.
And I pray for all the other requests and the ones that's secretly to us now, only to the one that raised her hand. But thou art the infinite God. You know ever motive and all of our requests, and we pray that you'll answer because you promised it, we believe it.
நான் மற்ற எல்லா வேண்டுகோள்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். இப்பொழுது எங்களுக்கு ரகசியமாய் இருக்கிறவர்களுக்காகவும் தங்களுடைய கரத்தை உயர்த்தினவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆனால் நீர் எல்லையற்ற தேவனாயிருக்கிறீர். நீர் எங்கள் எல்லோருடைய வேண்டுகோள்களையும் ஒவ்வொருவரின் உள்ளெண்ணத்தையும் அறிந்திருக்கிறீர். நீர் பதிலளிப்பீர் என்றே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அதை வாக்களித்திருக்கிறபடியால் நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம்.
Inspire them to us, Lord, as we wait upon Thee. May the Holy Spirit draw nigh unto each one and reveal to us the interpretation of the Word. For we ask it in Jesus' name. Amen.
கர்த்தாவே, நாங்கள் உம் பேரில் காத்திருக்கையில் நாங்கள் வாசிக்க இருக்கின்ற இந்த சில வார்த்தைகளை நீர் எடுத்து அவைகளைக் கொண்டு எங்களுக்கு தெய்வீக ஊக்கமளிக்குமாறு இப்பொழுது நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் அருகிலும் வந்து வார்த்தையின் வியாக்கியானத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. ஏனென்றால் நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன்.
Yes, sir, brother. Just help yourself. That's all right. While I'm turning. Now, I have a... Used to be I could remember my scriptures and things without having a note. But since I've passed 25, that don't work so good. I have to remember by writing it out.
ஆமையா சகோதரனே, நீங்கள் அப்படியே சரிபார்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். இப்பொழுது நான் திருப்பிக் கொண்டிருக்கையில் என்னிடத்தில் உள்ள ஒன்று, வழக்கமாகவே நான் என்னுடைய வேத வாக்கியங்களையும் மற்ற காரியங்களையும் ஒரு குறிப்பெழுதி வைக்காமலேயே நினைவில் வைத்திருக்க முடிந்தது. ஆனால் நான் 25 வருடங்களை கடந்தது முதற்கொண்டு அந்த விதமாய் நினைவில் வைத்துக் கொள்ள முடிகிறதில்லை. எனவே நான் அதை எழுதி வைத்தே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.
No, in the back they're shaking their heads. Maybe you have to stand right. How would this be like this? Can you hear that?
Yes.
How about that? Is that better? Fine, that's good.
இப்பொழுது நாம் அது நன்றாக இருக்கிறதா, உங்களால் நன்றாக கேட்க முடிகிறதா? இல்லை. பின்னால் அவர்கள் தங்கள் தலைகளை அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நிற்க வேண்டுமோ? சரி, இது இவ்வண்ணமாக இருந்தால் எப்படி இருக்கும்? உங்களால் அதை கேட்க முடிகிறதா? அதை குறித்து எப்படி? அது நன்றாய் உள்ளதா? அருமை, அது நன்றாய் உள்ளது.
Now I wish to call your attention to Isaiah 42:1-7 and also to Matthew 4:15-16.
இப்பொழுது நான் ஏசாயா 42 அதிகாரம் 1-7 வசனங்களுக்கும் மற்றும் மத்தேயு 4 அதிகாரத்தில் 15-16 வசனங்களுக்கும் கூட உங்களுடைய கவனத்தை செலுத்த விரும்புகிறேன்.
Behold my servant who I am upholding my elect. In whom my soul delighteth, I put my spirit upon him, he shall bring forth judgment to the Gentiles.
இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார்.
He shall not cry nor lift up, nor cause his voice to be heard in the street.
அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார்.
The bruised reed shall he not break, smoke and flax shall he not quench. He shall bring forth judgment unto truth.
அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார்.
He shall not fail nor be discouraged till he have set judgment unto the earth, and the isle shall wait for his law.
அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இழக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும்.
Thus saith the Lord, He that created the heavens and stretched them out, He that spread forth the earth and that which cometh out of it, He that giveth bread unto the people upon it and spirit to them that walk therein.
வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவர்களையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது,
I the Lord have called thee in righteousness and will hold thine hand, will keep thee and give thee for a covenant of the people, for a light of the Gentiles, to open blind eyes, to bring out prisoners from the prison. And then set in darkness out of prison house.
நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன்.
And now in St. Matthew 4, beginning with the 12th verse, we read this.
இப்பொழுது பரிசுத்த மத்தேயு 4 அதிகாரத்தில் 12 வசனத்திலிருந்து துவங்கி நாம் இதை வாசிப்போம்.
Now when Jesus had heard that John was cast into prison, he departed into Galilee, leaving Nazareth, he came and dwelt in Capernaum, which is up on the sea coast of the borders of Zebulun and Naphtali, that it might be fulfilled which is spoken by Isaiah the prophet, saying, The land of Zebulun and the land of Naphtali, by the way of the sea beyond Jordan, Galilee of the Gentiles. The people which sat in darkness saw great light, and to them that sat in the regions of the shadows of death, light is sprung up. From that time Jesus began to preach, saying, Repent, for the kingdom of heaven is at hand.
யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி எனும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
The Lord bless His word. Now, my subject this morning is turn on the light, and just as quick as I can, so you can be out for this next appointment now, which will be in about 45 minutes.
கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த காலையில் என்னுடைய பொருள் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய் என்பதாகும். இப்பொழுது நீங்கள் அடுத்த அலுவலை கவனிக்கும்படியாய் என்னால் முடிந்த அளவு துரிதமாக சுமார் 45 நிமிடங்களில் முடிக்க உள்ளேன்.
You know, Mr. McAnally, I think he's present. I've seen his truck outside. Some time ago, we were setting one of my first trips here to Arizona to go hunting.
நீங்கள் திரு மக் அனாலி அவர்களை அறிவீர்கள். அவர் இங்கிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். நான் அவருடைய பாராக்கட்டை வண்டியை வெளியிலே பார்த்தேன். சில காலத்திற்கு முன்னர் இங்கே என்னுடைய முதல் பயணத்தில் அரிசோனாவிற்கு வேட்டைக்கு செல்ல நாங்கள் ஆயத்தமாக கொண்டிருந்தோம்.
We were sitting out here near the superstitious mountain. I'd heard of it for a long time and heard many of the legends that had been told about the superstition.
நாங்கள் இங்கே இந்த குருட்டு நம்பிக்கை வாய்ந்த மலையின் அருகே உட்கார்ந்து கொண்டிருந்தோம். நீண்ட காலமாகவே நான் அதை குறித்து கேள்விப்பட்டிருந்தேன். அதை குறித்து கூறப்பட்டிருந்த மூட நம்பிக்கையான அநேக கட்டுக்கதைகளையும்
கேள்விப்பட்டிருந்தேன்.
நான் முதன்முறையாக அதை நோக்கி பார்த்ததை நினைவு கூறுகிறேன். அதற்கு முந்தின நாள் மூட நம்பிக்கை என்று அறியப்பட்டிருந்த ஒரு பெரிய பெய் தோற்றமுள்ள நிழல் எனக்கு கிழக்காக தொங்கிக் கொண்டிருந்தது.
I heard about the Indians, how they wouldn't go near it, how they were afraid, how the Spanish had mistreated them in the early days when they was hunting gold.
நான் இந்தியர்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படி அவர்கள் அதன் அருகில் செல்ல மாட்டார்கள் என்றும், எப்படி அவர்கள் பயந்திருந்தனர் என்றும், எப்படி பண்டைய நாட்களில் அவர்கள் பொன்னை தேடி கண்டுபிடித்துக் கொண்டிருந்த போது ஸ்பானியர் அவர்களை தவறாக நடத்தியிருந்தனர் என்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
They claimed that evil spirits lived in it. All this stirred my curiosity, but I only had a flashlight to see the superstition first.
அவர்கள் பொல்லாத ஆவிகள் அதில் ஜீவித்தன என்பது மெய்யென வாதிட்டனர். இவை யாவுமே என்னுடைய ஆர்வத்தை எழுப்பினது. ஆனால் அந்த மூடநம்பிக்கை முதலில் காண என்னிடம் ஒரே ஒரு பிரகாசிக்கும் விளக்கு மட்டுமே இருந்தது.
And then I watched until after a while the majesty of the sun began to move up on the darkness. When it did, it separated the darkness from the light and pressed the darkness back.
அப்பொழுது நான் சூரியனின் கம்பீர உதயம் இருளின் மீது அசைவாட ஆரம்பிப்பதை சற்று நேரம் வரையிலும் கவனித்தேன். அது உதயமான போது அது இருளை ஒளியிடத்திலிருந்து வேறுபிரித்து விட்டு இருளை பின்னுக்கு தள்ளினது.
Finally, she raised her highness up over the top of the mountain, and it showed superstition just what it was. It lit up and showed what it was. And all the spooks and fears that I had of the superstition when the sun was shining in its power upon it all fled away.
முடிவிலே அது தன்னுடைய உயரத்திற்கு உயர்ந்து மலையின் உச்சிக்கு மேலே சென்று அது எந்தவிதமான மூடநம்பிக்கையா இருந்தது என்பதை காண்பித்தது. சூரியன் தன்னுடைய வல்லமையினால் அதன் மேல் பிரகாசித்துக் கொண்டிருந்த போது எனக்கு இருந்த மூடநம்பிக்கையான எல்லா பேய்க்குரிய பயங்களும் பறந்து போய்விட்டன.
The sun is the king of all lights on this earth and the natural lights. No matter how much artificial light that we can have and how many great electric rays we can produce, when that sun rises, all the rest of them dim out.
இந்த பூமியின் மேல் உள்ள இயற்கையான ஒளிகளில் சூரியனே எல்லா ஒளிகளுக்கும் ராஜாவாக இருக்கிறது. நாம் எந்த அளவு செயற்கையான ஒளியை வைத்திருக்க முடிந்தாலும் எந்த அளவு மகத்தான மின்கதிர்களை நாம் உற்பத்தி செய்ய முடிந்தாலும் கவலையில்லை. சூரியன் உதிக்கிற போது மற்றவைகள் எல்லாம் மங்கி
போகின்றன.
அதே காரியம்தான் தேவனுடைய வார்த்தையோடும் உள்ளது. தேவனுடைய வார்த்தை உதயமாகிற போது எல்லா மூடநம்பிக்கைகளும் ஸ்தாபன மத வைராக்கியங்களும் மற்ற காரியங்களும் தூரமாய் சென்று விடுகின்றன. அது சரியாக என்னவென்பதை இது அப்படியே காண்பிக்கிறது.
God in the beginning said, let there be light. The light only comes, the true light, the king light comes by the word of God.
ஆதியிலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் மாத்திரமே வருகிறது, உண்மையான வெளிச்சம், ராஜ வெளிச்சம் தேவனுடைய வார்த்தையால் வருகிறது.
God separated the light from the darkness in the beginning. And the word of God made manifest always separates the light from the darkness.
ஆதியிலே தேவன் இருளிலிருந்து ஒளியை பிரித்தார். தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டு எப்பொழுதுமே இருளிலிருந்து ஒளியை பிரிக்கிறது.
People can rise up with this, that, or the other. Isms can rise. Communism, fascism, and all other isms can rise. Superstitions, cults, whatever it might be, might rise. But when that king light of the Bible raises up, all superstitions and things.
ஜனங்கள் இதனோடும் அதனோடும் அல்லது மற்றதோடும் எழும்பக்கூடும். கொள்கைகள் எழும்பக்கூடும். பொது உடைமை கொள்கை, பாசிசம், மற்ற எல்லா கொள்கைகளும் எழும்பக்கூடும். மூட நம்பிக்கைகள், சமய கோட்பாடுகள் என்னவாயினும் எழும்பலாம். ஆனால் வேதாகமத்தின் ராஜ வெளிச்சம் உதயமாகிற போது எல்லா மூடநம்பிக்கைகளும் மற்றவைகளும் மறைந்துவிடும்.
But you see, we know it's there, but until it's vindicated, proves its light, then we have no right to argue against that because it shuts all other light out.
ஆனால் நீங்கள் பாருங்கள், அங்கு அது உள்ளது என்று நாம் அறிவோம். ஆனால் அது ரூபகாரப்படுத்தப்படுகின்ற போது தன்னுடைய வெளிச்சத்தை நிரூபிக்கிறது. அப்பொழுது அதற்கு எதிராக விவாதிக்க நமக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏனென்றால் அது மற்ற எல்லா வெளிச்சத்தையும் அடைத்து போடுகிறது.
Jesus said, let every man's word be a lie and mine be the truth. His word is superior over all man's words, over all anything. His word is light.
இயேசு எந்த மனுஷனுடைய வார்த்தையும் பொய், என்னுடைய வார்த்தையே சத்தியமாக இருப்பதாக என்றார். அவருடைய வார்த்தையே எல்லாவற்றுக்கும் மேலாக, எந்த காரியத்திற்கும் மேலாக, எல்லா மனிதனுடைய வார்த்தைக்கும் மேலாக உயரியதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையே ஒளியாய் உள்ளது.
And we know that in the beginning it must have been foggy and dismal and dark as the world was turning, and when God knew that he had a need of light.
ஆதியிலே உலகமானது உருண்டு கொண்டிருக்கையில் அது மூடுபனியாய், இருளாய், அந்தகாரமாய் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம். அப்பொழுது தேவனுக்கு ஒரு வெளிச்சத்தின் தேவை இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார்.
His seed was already in the earth because he had planted it there. Now he needed light to bring forth that seed, to make that seed live, because the seed was already there.
இப்பொழுது அவருடைய வித்தானது ஏற்கனவே பூமியில் இருந்தது. ஏனென்றால் அவர் அதை அங்கு நட்டிருந்தார். இப்பொழுது அந்த வித்தை முளைப்பிக்க செய்ய, அந்த வித்தை ஜீவிக்க செய்ய அவருக்கு வெளிச்சம் தேவைப்பட்டது. ஏனென்றால் அங்கே வித்தானது ஏற்கனவே இருந்தது.
Just like it is in each age, God has foretold us what would take place in each age. The only thing he needs is a manifestation of the light of God upon that scripture to make it live for that age.
அது ஒவ்வொரு காலத்திலும் இருப்பது போன்றே தேவன் ஒவ்வொரு காலத்திலும் என்ன சம்பவிக்கும் என்பதை நமக்கு முன்னறிவித்திருக்கிறார். அவருக்கு தேவைப்படுகிற ஒரே காரியம் என்னவெனில் அதை அந்த காலத்தில் ஜீவிக்க செய்யும்படியான அந்த வேத வாக்கியத்தின் மீதான தேவனுடைய வெளிச்சத்தின் வெளிப்படுத்தலேயாகும்.
And it will do it as long as the light can get to the Word. If the Word's germatized, it will make it live if it's a promise for that day.
அப்படியா, வெளிச்சமானது வார்த்தையை சென்றடையும் வரையில் அது அதனை செய்யும். வார்த்தை முளைவிடப்பட்டதானால் அது அன்னாளுக்கான ஒரு வாக்குத்தமாயிருந்தால் அப்பொழுது அது அதனை ஜீவிக்க செய்யும்.
You might plant wheat at one time or grain at another time. Some come slower than other because it depends on the season. God's word comes in season. The law and the grace and so forth as we went on down through the ages.
நீங்கள் ஒரு காலத்தில் கோதுமையை அல்லது மற்றொரு காலத்தில் வேறு தானியத்தை நடலாம். ஒன்று மற்றொன்றை காட்டிலும் மெதுவாக வளரலாம். ஏனென்றால் அது பருவ காலத்தையே சார்ந்திருக்கிறது. நாம் காலங்களினூடாக சென்று ஆராய்ந்த பொழுது தேவனுடைய வார்த்தையானது நியாயப்பிரமாணமும் கிருபையும் போன்று ஏற்ற காலத்திலேயே வருகிறது.
And each time it's lit up by the manifestation of the light spreading forth the life that's in the seed.
ஒவ்வொரு காலத்திலும் அது வெளிச்சத்தின் வெளிப்படுத்தினால் பிரகாசிக்கப்பட்டு வித்தில் இருக்கிற ஜீவனை வளர செய்கிறது.
By the word of God, the sun shines today because the very sun that we're enjoying is God's word made manifest. This very sunlight that we see outside is nothing but God's word when he said, "Let there be light."
இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையால் சூரியன் பிரகாசிக்கிறது. ஏனென்றால் நாம் அனுபவித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூரியன் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுத்துதலாயிருக்கிறது. நாம் வெளியில் காண்கின்ற இந்த சூரிய ஒளியானது வெளிச்சம் உண்டாக்கிறது என்று அவர் கூறின தேவனுடைய வார்த்தையே அல்லாமல் வேறொன்றுமில்லை.
And what if he said, "Let there be light," and there was no light? Then it wasn't God's fault. When God says, "Let there be," there will be.
அவர் வெளிச்சம் உண்டாக்கிறது என்று கூறியிருந்து வெளிச்சமே உண்டாகாமல் இருந்திருந்தால் என்னவாயிருக்கும்? அப்பொழுது அது தேவனால் உரைக்கப்பட்டதல்ல. தேவன் உண்டாகிறது என்று உரைக்கும் போது அங்கே உண்டாகும்.
And so we find out that the sun that we now are enjoying is the manifestation of God's word spoken in Genesis.
எனவே இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சூரியன் ஆதியாகமத்தில் உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுத்துதலாய் உள்ளது என்பதை நாம் கண்டறிகிறோம்.
And we realize that God's light of the day is his son. The one was S-U-N, this one's S-O-N. S-O-N is the Bible. He was in the beginning was the word was with God, and the word was God. Hebrews 13:8, he's the same yesterday, today, and forever. It's the word of God always.
இந்நாளின் தேவனுடைய வெளிச்சம் அவருடைய குமாரன் என்பதை நாம் உணர்கிறோம். ஒன்று சூரியனாக இருந்தது, இந்த ஒன்று குமாரன். குமாரன் வேதமாயிருக்கிறார். அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. எபிரேயர் 13:8, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அது எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது.
It was Christ in Noah. It was Christ in Moses. It was Christ in David that looked up as a rejected king upon the city, or 800 years later, Christ sat there weeping over a city being a rejected king just like David was.
அது நோவாவிற்குள் இருந்த கிறிஸ்துவாகும். அது மோசேயிற்குள் இருந்த கிறிஸ்துவாகும். அது ஒரு புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக நகரத்தை நோக்கி பார்த்த தாவீதிற்குள் இருந்த கிறிஸ்துவாகும். அங்கே 800 வருடங்களுக்கு பின்னர் கிறிஸ்து தாவீதை போன்றே ஒரு புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக அங்கே அமர்ந்து அந்த பட்டணத்தை நோக்கி அழுதார்.
It's always the Spirit of Christ, and the full manifestation of God's Word was made known through Jesus Christ, the Spirit of God.
அது எப்பொழுதுமே கிறிஸ்துவின் ஆவியாயிருக்கிறது. தேவ ஆவியினால் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுடைய வார்த்தையின் முழு வெளிப்படுத்துதலும் அறிந்து கொள்ளப்பட்டது.
No life can come outside of life. Life produces life. There can be no life outside of life, natural or spiritual. There must be.
வெளிச்சத்திற்கு புறம்பாக எந்த ஜீவனும் உண்டாக முடியாது. வெளிச்சம் உற்பத்தி செய்கிறது. வெளிச்சம் ஜீவனை உற்பத்தியாக்குகிறது. இயற்கையாகவோ அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாகவோ வெளிச்சத்திற்கு புறம்பே எந்த ஜீவனமே இருக்க முடியாது. அங்கு வெளிச்சம் இருக்கத்தான் வேண்டும்.
And only light can come by the word of God. God's word is the light. When it's manifest, it's just a seed laying here as God planted all the seeds.
தேவனுடைய வார்த்தையினால் மட்டும் வெளிச்சம் தோன்ற முடியும். தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தப்படுகின்ற போது அது வெளிச்சமாயிருக்கிறது. தேவன் எல்லா வித்துகளையும் நட்ட காரணத்தால் இங்கு ஒரு வித்து இருக்கிறது.
Our bodies was on the earth before the world, well, before there's any life here, anything, the calcium, potash, petroleum, cosmic light, whatever was here when God created the earth.
நல்லது நல்லது. இங்கே எந்த வெளிச்சமும் இருப்பதற்கு முன்பே, இங்கே எந்த ஜீவனும் இருப்பதற்கு முன்பே, அல்லது எல்லா காரியத்திற்கு முன்னே நம்முடைய சரீரங்கள் பூமியின் மேல் இருந்தன. தேவன் பூமியை சிருஷ்டித்த போது சுன்னகம், சாம்பலுப்பு, தாதி எண்ணெய், இயலுலக அண்டத்திற்குரிய ஒளி, மற்ற அனைத்துமே அவை அங்கே இருந்தன.
It only taken his spoken word to bring it into existence, just like it did botany life or tree life or whatever life there is to be.
அது தாவர ஜீவனையும் அல்லது மர ஜீவனையும் அல்லது அங்கு இருக்க வேண்டியதான எல்லா ஜீவனையும் கொண்டு வந்த விதமாகவே இவை ஜீவிக்கும்படியாக ஜீவனுக்குள் கொண்டு வர அதற்கு அவருடைய உரைக்கப்பட்ட வார்த்தை மட்டுமே தேவைப்பட்டது.
Nothing can live natural or spiritual without his light. And his word is light and life.
அவருடைய வெளிச்சம் இல்லாமல் இயற்கையாகவோ அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாகவோ ஒன்றுமே ஜீவிக்க முடியாது. அவருடைய வார்த்தையே ஒளியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
But when he sends his light and makes it known to the people, and then it is rejected, then what about that? That's what we want to talk about this morning, is rejecting this light.
அவர் தம்முடைய வெளிச்சத்தை அனுப்புகிற போது அதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்கிறார். அப்பொழுதே அது புறக்கணிக்கப்படுகிறது. ஆகையால் அதை குறித்து என்ன? அதை குறித்து தான் இந்த காலையில் நாம் பேச விரும்புகிறோம். இந்த வெளிச்சத்தை புறக்கணித்தல்.
But then it's sent to, rejects it just like it was then. Behold my servant whom I have delighted in. He's a light to the Gentiles. He's a light to the world. He was the light of the world. But he was rejected. That's the sad part.
அது யாருக்கு அனுப்பப்பட்டதோ அவர்களாலே அப்பொழுது அது புறக்கணிக்கப்பட்டது போலவே புறக்கணிக்கப்படுகிறது. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், அவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அவர் புறஜாதிகளுக்கு ஒளியாயிருக்கிறார். அவர் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறார். அவர் உலகத்திற்கு ஒளியாயிருந்தார். ஆனால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். அது கவலைக்குரிய ஒரு பாகமாய் உள்ளது.
And it meets that condition every time that God manifests his light, the world itself rejects that light. Why? It's written right in the Bible, each age. God has allotted so much of his word for each age, and he always sends somebody to manifest that word.
ஒவ்வொரு முறையும் தேவன் தம்முடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிற போது அது அந்த நிலைமையே சந்திக்கிறது. உலகம் தாமே அந்த வெளிச்சத்தை புறக்கணிக்கிறது. ஏன்? அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் தேவன் மிகுதியான தம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு காலத்திற்காகவும் பங்கிட்டு வைத்துள்ளார். அவர் எப்பொழுதுமே அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கு யாராவது ஒருவரை அனுப்புகிறார்.
Jesus had been prophesied for 4,000 years that he would come Messiah. And when he came, he manifested every promise of Messiah.
இயேசுவானவர் அவர் மேசியாவாக வருவார் என்று 4,000 ஆண்டுகளாகவே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருந்தார். அவர் வந்தபோது அவர் மேசியாவின் ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் வெளிப்படுத்தினார்.
But yet the people of the world, the churches and so forth, know nothing about him. It's still because they had got in some other thing that kept them away from knowing this.
ஆனால் அப்படி இருந்தும் உலகத்தின் ஜனங்கள், சபைகள் முதலியன அவரை குறித்து ஒன்றையுமே அறிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் இதை அறிந்து கொள்வதிலிருந்து அவர்களை தடை செய்யும் மற்ற காரியங்களில் அவர்கள் சிக்கியிருந்தனர்.
Now what if take the natural part, what if a man that is born here to walk in the light of that sun, what God's created for him, and the first thing you know, he shuts his eyes, runs into the basement, closes the door, pulls down the shade, and just refuses to recognize the sun's shining.
இப்பொழுது ஒரு மனிதன் அப்படி இருந்தால் நாம் இயற்கையான பாகத்தை எடுத்துக்கொள்வோம். இங்கே சூரிய வெளிச்சத்தில் நடக்கும்படி பிறந்துள்ள ஒரு மனிதன், முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? தேவன் அவனுக்காக அதை சிருஷ்டித்திருக்கும் போது அவன் தன் கண்களை மூடிக்கொண்டு கட்டிடத்தின் அடித்தளத்திற்குள்ளாக ஓடி கதவை மூடி திரையை கீழே இழுத்துவிட்டு சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை கண்டுணர மறுப்பது என்னவாயிருக்கும்?
He denies its privileges. He denies its warming rays, its life-giving resource. He denies the light that is spread so he can see where he's going, where he come from. He denies that.
அவன் அதனுடைய சாக்கியங்களை மறுக்கிறான். அவன் அதனுடைய வெப்பமூட்டும் கதிர்களை, ஜீவனை அளிக்கும் அதனுடைய உதவி ஆதாரத்தை மறுக்கிறான். அவன் எங்கே போய்க் கொண்டிருக்கிறான் என்பதையும், அவன் எங்கிருந்து வருகிறான் என்பதையும் காணும்படி பரவுகின்ற அந்த ஒளியையும் அவன் மறுக்கிறான். அவனே அதை மறுக்கிறான்.
What would you say to a man that pulled down the shades or run into the basement and closed all the light off everywhere and just simply refused to recognize the sun was shining? There's something mentally wrong with that person. Anyone knows that.
திரைகளை இழுத்துவிட்டு கொண்ட அல்லது கட்டிடத்தின் அடித்தளத்திற்கு ஓடி எல்லா வெளிச்சத்தையும் எல்லாவிடத்திலும் மறைத்துக் கொண்டு சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது என்பதை அங்கீகரிக்க மறுத்த ஒரு மனிதனுக்கு நீங்கள் என்ன கூறுவீர்கள்? அந்த நபரிடத்தில் ஏதோ புத்தி கோளாறு உள்ளது, எவருமே அதை அறிவர்.
The natural mind will tell you there's something wrong with that person. That he is something has happened to him. He's lost his reasons.
அந்த நபரிடத்தில் புத்தி கோளாறு உள்ளது என்றும் அவருக்கு ஏதோ காரியம் சம்பவித்துள்ளது என்பதை ஒரு ஆவிக்குரிய சுவாப சிந்தனை இல்லாதவரே உங்களுக்கு கூறிவிடுவான். அவன் தன்னுடைய நல்லுணர்வு நிலைகளை இழந்து
விட்டான்.
நல்லது, நாம் ஜீவிக்கிற இந்த மணி வேளையிலும் அது அவ்வண்ணமே உள்ளது. சுவிசேஷ ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் தன்னை ஒருவிதமான சாக்கு போக்கினால் மறைத்துக் கொண்டு அதை உண்மையாகவே அடையாளம் கண்டுகொள்ள மறுப்பதும் இன்றைக்கு அவ்வண்ணமே உள்ளது.
When a man deliberately turns away from it, goes into something and pulls down the curtain and says, I don't believe it. There's something wrong with that person.
ஒரு மனிதன் அதை வேண்டுமென்றே அதிலிருந்து விலகி ஏதோ ஒன்றுக்குள்ளாக சென்று திரையை இழுத்துவிட்டு நான் அதை விசுவாசிக்கிறதில்லை என்று கூறுகிற போது அந்த நபரிடத்தில் ஏதோ புத்தி கோளாறு உள்ளது.
There's just no way of getting around it. There's something wrong. Something has happened to him. And we find out that there's so much of that today.
அதனை அணுகுவதற்கான வழியே கிடையாது. ஏதோ கோளாறு உள்ளது. ஏதோ காரியம் அவனுக்கு சம்பவித்திருக்கிறது. இன்றைக்கு அது அதிக அளவில் உள்ளது என்பதை நாம் கண்டறிகிறோம்.
Now Jesus was all the inspired prophets. Testimonies and all their prophecy was brought to light in his age that had been prophesied for his age.
இப்பொழுது இயேசுவானவர் ஆவியினால் ஏவப்பட்டிருந்த எல்லா தீர்க்கதரிசிகளுடைய சாட்சியுமாயிருந்தார். அவர்களுடைய எல்லா தீர்க்க தரிசனங்களும் அவருடைய காலத்திற்கான தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருந்தவை அவருடைய காலத்தில் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டன.
He lit up every candle of word that was in the Bible that was prophesied of him. A virgin shall conceive. She did. All right.
அவரை குறித்து தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டிருந்ததையும் வேதாகமத்தில் உள்ள வார்த்தையாகிய ஒவ்வொரு மெழுகுவர்த்தியையும் அவர் ஏற்றி வைத்தார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள், அவள் கர்ப்பவதியானாள். சரி.
His name shall be called Counselor, Prince of Peace, Mighty God, Everlasting Father. He was. And the eyes of the blind shall see. They did. Everything that was prophesied of him happened when he came on earth.
அவர் நாமம் ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா எனப்படும். அவர் அவ்வாறு இருந்தார். குருடர் பார்வையடைவார்கள், அவர்கள் பார்வையடைந்தனர். அவர் பூமியின் மேல் வந்தபோது அவரை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருந்த யாவும் நடந்தேறின.
And why the people could not see that? It seems strange to us now because we're looking back through a rear view mirror. But did you ever know if you keep looking back that way, you'll wreck? Let's look what's ahead for us.
ஏன் ஜனங்களால் அதை காண முடியாதிருந்தது? இப்பொழுது அது நமக்கு விரோதமாய் தென்படுகிறது. ஏனென்றால் நாம் பின்னால் உள்ளவைகளை காணும் கண்ணாடியின் மூலம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் அந்த விதமாய் பின்னாகவே தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தால் நீங்கள் சேதமடைவீர்கள் என்பதை நீங்கள் எப்போதாவது அறிவீர்களா? நமக்கு முன்னால் என்ன இருக்கிறது என்பதையே நாம் நோக்கி பார்ப்போமாக.
That's what they were doing. The reason that they did that because they were living in a glare of another light. They were living in the glare of a light of another day.
அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் அது செய்ய காரணம் என்னவென்றால் அவர்கள் மற்றொரு வெளிச்சத்தின் பளபளப்பில் ஜீவித்துக் கொண்டிருந்தனர். வேறொரு நாளின் வெளிச்சத்தின் பளபளப்பில் ஜீவித்துக் கொண்டிருந்தனர்.
And that's what I believe is the matter with the world today, friends, is because we're trying to live in a glare of a light that shines in another day. A glare is a false light.
நண்பர்களே, இன்றைய உலகத்தோடுள்ள காரியம் அதுதான் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நாம் வேறொரு நாளில் பிரகாசித்த ஒரு வெளிச்சத்தின் பளபளப்பில் ஜீவிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். பளபளப்பு போலியான ஒளியாய் உள்ளது.
It's like a mirage on the road. We go down the road and see a mirage. It's a false conception of the sun. And when you get there, it hasn't produced a thing but something false.
வீதியில் உள்ள காணல் நீரை போன்றதாகும். நாம் வீதியில் செல்லும் போது காணல் நீரை காண்கிறோம். அது சூரியனுடைய பொய்த்தோற்றமாய் உள்ளது. நீங்கள் அங்கு செல்லும் போது அது ஏதோ ஒரு போலியான காரியத்தையே அன்றி வேறொரு காரியத்தையும் உண்டாக்குகிறதில்லை.
Because you cannot walk in the glare of the sun because it's a mirage always showing you something there's nothing to.
ஏனென்றால் நீங்கள் சூரியனின் பளபளப்பு ஒளியில் நடக்க முடியாது. ஏனென்றால் அது எப்பொழுதுமே உங்களுக்கு அங்கு இல்லாத ஏதோ ஒன்றை காட்டுகிற ஒரு மாய காட்சியாய் உள்ளது.
And when people try to tell you that Jesus Christ isn't the same yesterday, today, or forever, they're leading you into a mirage. That's all.
ஜனங்கள் உங்களிடம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவர் அல்ல என்று கூற முயற்சிக்கும் பொழுது அவர்கள் உங்களை ஒரு மாயான காட்சிக்குள் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான்.
And when you get into church and join church some cold creed or something like that, there's nothing there more than what you had in the world.
நீங்கள் சபைக்கு செல்லும் போதும் சபையில் சேர்ந்து கொள்ளும் போதும் ஏதோ வெறித்து போன கோட்பாட்டையோ அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றை நீங்கள் உலகத்தில் பெற்றிருந்ததை தவிர வேறொன்றுமே அங்கு இருப்பதில்லை.
Let me tell you, don't refuse the light of the gospel of Jesus Christ, which brings the warming rays of the Holy Ghost upon you, makes you a new creature in Christ Jesus.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மீது பரிசுத்த ஆவியின் உஷ்ணமாக்கும் கதிர்களை கொண்டு வருகிறதும் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக்குகிற இயேசுவின் சுவிசேஷ வெளிச்சத்தை மறுக்காதீர்கள்.
Don't try to walk in some glare of another age. Now that glare might have been all right in the other age. It might have been all right for them.
வேறொரு காலத்தின் ஏதோ பளபளப்பு ஒளியில் நடக்க முயற்சிக்காதீர்கள். இப்பொழுது அந்த பளபளப்பு மற்றொரு காலத்தில் சரியாக இருந்திருக்கலாம். அது அவர்களுக்கு சரியானதாய் இருந்திருக்கலாம்.
It proves so in the day of our Lord Jesus. He was the spiritual light of that day. He was the light.
அது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாட்களில் அவன்மாய் நிரூபித்தது. அவர் அந்நாளின் வேத பிரகாரமான ஒளியாயிருந்தார். அவரே ஒளியாயிருந்தார்.
He wasn't the light until he came on the earth to vindicate the promised word. You always said there John was a bright and shining light and you loved to walk in his light for a season.
அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை ரூபகாரப்படுத்த பூமியின் மேல் வரும் வரையில் அவர் அந்த ஒளியாயில்லை. உங்களுக்கு தெரியும், அங்கே அவர் யோவான் பிரகாசமாய் பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவருடைய வெளிச்சத்தில் நடக்க வாஞ்சித்தீர்கள் என்றார்.
Certainly, because John had been prophesied by Isaiah 712 years before his birth that a voice of one would be crying in the wilderness.
நிச்சயமாகவே, ஏனென்றால் அவனுடைய பிறப்பிற்கு 712 ஆண்டுகளுக்கு முன்பே யோவான் ஏசாயாவினால் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய ஒரு சத்தம் உண்டாகும் என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருந்தான்.
And then also Malachi, the last of the prophets, 400 years before his coming, in the third chapter of Malachi, he said, Behold, I send my messenger before my face to prepare the way.
பின்னர் தீர்க்கதரிசிகளில் கடைசியான மல்கியாவும் கூட அவனுடைய வருகைக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னர் மல்கியா 3 அதிகாரத்தில் அவன், இதோ நான் என் தூதனை எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ண அனுப்புகிறேன் என்று கூறியுள்ளான்.
Here was John on earth making that written word live. He was the voice of one crying in the wilderness and he also was preparing the way before the Messiah.
இதோ அந்த எழுதப்பட்ட வார்த்தையை ஜீவிக்கும்படி செய்ய யோவான் பூமியின் மேல் இருந்தான். அவன் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயும் அவன் எப்பொழுதுமே மேசியாவுக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தவனாயும் கூட இருந்தான்.
And Jesus said you love to walk in his light because he was that light, bright and shining light.
Yes, நீங்கள் அவனுடைய வெளிச்சத்தில் நடக்க விரும்பினீர்கள். ஏனென்றால் அவன் அந்த வெளிச்சமாயும் பிரகாசமாய் பிரகாசிக்கும் விளக்காயிருந்தான் என்றார்.
And John, he said, now I must decrease, my light must go out because why? I have served my time that's prophesied of me. Hear ye him, he's the one, follow him. It living in that day, it proved us.
யோவான், அவன், இப்பொழுது நான் சிறுக வேண்டும், என்னுடைய வெளிச்சம் போய்விட வேண்டும். ஏனென்றால் என்னை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்க என்னுடைய நேரத்தில் நான் ஊழியம் செய்து முடித்து விட்டேன். அவருக்கு செவி கொடுங்கள், அவரே அந்த ஒருவர், அவரை பின்பற்றுங்கள் என்றான். அந்த நாளில் அது ஜீவித்தது, அது இதை நிரூபித்தது.
Now the Jews thought that they were worshiping in the true light. They thought they were worshiping this same God that they were turning down.
இப்பொழுது யூதர்கள் உண்மையான வெளிச்சத்தில் ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று அவர்கள் எண்ணியிருந்தனர். அவர்கள் புறக்கணித்துக் கொண்டிருந்த இதே தேவனையே அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்ததாக அவர்கள் நினைத்துக் கொண்டனர்.
The very one that they thought that they were worshiping, they were crucifying. They were making fun of the very God and making him a laughing stock of the people. The very God that they thought they were worshiping.
அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்ததாக நினைத்திருந்த அவரையே அவர்கள் சிலுவையில் அறிந்து கொண்டிருந்தனர். அதே தேவனை குறித்து அவர்கள் பரியாசம் பண்ணிக்கொண்டும் அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருந்ததாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த அதே தேவனை அவரையே ஒரு ஜனங்களின் பழிப்பு பொருளாய் ஆக்கிக் கொண்டும் இருந்தனர்.
May I say this with reverence and respect, but to bring light, because as a brother said a while ago, we're living later than you think we are. One of these days something's going to happen, it's going to be too late.
நான் இதை பயபக்தியோடும் மரியாதையோடும் வெளிச்சத்தைக் கொண்டு வரும்படியாய் கூறுவேனாக. ஏனென்றால் கொஞ்ச நேரத்திற்கு முன்னர் நம்முடைய சகோதரன் கூறினது போல, நாம் ஜீவிப்பதாக நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் நாம் காலம் கடந்தே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்நாட்களில் ஒன்றில் ஏதோ ஒன்று சம்பவிக்கப் போகின்றது, அது மிகவும் காலம் கடந்ததாயிருக்கப் போகிறது.
The people are taking on the mark of the beast, not even knowing what they're doing. Blind lead the blind, they all fall in the ditch, Jesus said. And we're living later than we think. Many honest people follow that, not even knowing what they're doing.
ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கூட அறியாமல் அவர்கள் மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்வார்கள். இயேசு குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் அவர்கள் எல்லோரும் குழியில் விழுவார்களே என்றார். நாம் நினைப்பதை காட்டிலும் நாம் காலம் கடந்தே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக உத்தமமான ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கூட அறியாமல் அவர்கள் அதை பின்பற்றுகிறார்கள்.
But the hour is at hand now when the light is shining, the gospel light and its power of the resurrection of Jesus Christ manifesting itself, that Jesus Christ is the same yesterday, today and forever.
ஆனால் வெளிச்சமானது, சுவிசேஷ வெளிச்சமானது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறபடியால் அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று அவரையே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறபடியால் இப்பொழுது வேலையானது சமீபித்திருக்கிறது.
He allotted that for this day. The things that he promised of this day must happen in this day.
அவர் இந்நாளுக்கென அதை பிரித்து வைத்து விட்டார். அவர் இந்நாளுக்கென வாக்களித்த காரியங்கள் இந்நாளில் சம்பவிக்க வேண்டும்.
If the church won't accept it, God's able to these stones to rise, children of Abraham. He'll get his message over because he's always done it. He always will do it.
சபை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேவர் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். அவர் தம்முடைய செய்தியை கொண்டு செல்வார். ஏனென்றால் அவர் அதையே எப்பொழுதும் செய்துள்ளார். அவர் அதை எப்பொழுதுமே செய்வார்.
People thinking that they're walking in the light, the traditions of the fathers, the first thing you know, they're walking in a glare of a light, not the same light. Rejected the very light that they claim to be worshiping.
ஜனங்கள் வெளிச்சத்தில் பிதாக்களின் பாரம்பரியங்களில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் ஒரு வெளிச்சத்தின் பளபளப்பில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதே ஒளியில் அல்ல, அவர்கள் ஆராதிப்பதாக உரிமை கோருகிற அதே ஒளியை புறக்கணித்து விட்டனர்.
His works thoroughly vindicated who he was. Jesus said himself, search the scriptures, for in them you think you have eternal life, and they are they that testify of me. Who can condemn me of sin, he said.
அவருடைய கிரியைகள் மூலமாக அவர் யார் என்பதை ரூபகாரப்படுத்தினார். இயேசுவானவர் தாமே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று கூறினார்.
Who can prove that I have said anything or any claim that I've made that the Heavenly Father hasn't vindicated that through me?
அவர் நான் எதையாவது கூறினேன் என்றும் அல்லது பரலோக பிதா என் மூலமாக ரூபகாரப்படுத்தாமல் இருக்கிறதை நான் செய்துள்ளதாக உரிமை கோருகிறேன் என்று யார் நிரூபிக்க கூடும் என்று கேட்டார்.
Has proved to you that he was a light of the hour. Because it's all prophesied that this Messiah should be this way, and yet bloomed to life, but their traditions had separated them from the real light of the Word.
அவர் அந்த வேளையின் வெளிச்சமாய் இருந்தார் என்று உங்களுக்கு நிரூபித்திருந்தார். ஏனென்றால் இந்த மேசியா இந்த விதமாய் இருக்க வேண்டும் என்றும் இங்கே ஜீவனை அளிப்பார் என்பது அனைத்தும் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவர்களுடைய பாரம்பரியங்கள் வார்த்தையின் உண்மையான வெளிச்சத்திலிருந்து அவர்களை பிரித்திருந்தது.
Pharisees, Sadducees, Herodians, and whatever it might be, that got the world so bombed up like they did in all ages, that they could not see the real light. It put their eyes out.
பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஏரோதியர்களும் என்னவாக இருந்தாலும் அவர்கள் எல்லா காரியங்களிலும் செய்தது போன்றே அவர்கள் உலகத்தோடு மிகவும் ஒட்டிக்கொண்டிருந்தபடியால் அவர்கள் அந்த உண்மையான வெளிச்சத்தை காண முடியாதிருந்தது. அது அவர்களுடைய கண்களை குருடாக்கி போட்டது.
This used to walk into the glare. Next day it'll be this, tomorrow it'll be this, we'll join this, it'll be that, we'll join that. We find it's a false mirage.
அவர்கள் அடுத்த நாள் அது இப்படி இருக்கும், நாளை இது இப்படி இருக்கும், நாம் இதில் சேர்ந்து கொள்வோம், அது அப்படி இருக்கும், நாம் அதில் சேர்ந்து கொள்வோம் என்ற ஒளியின் பளபளப்பிலே நடக்க பழக்கப்பட்டிருந்தனர். அது ஒரு பொய்த் தோற்றம் என்பதை நாம் கண்டறிகிறோம்.
Jesus Christ is just as real today to a human heart as he ever was. His power and his living presence is just as real today as it ever was.
இயேசு கிறிஸ்து எப்போதும் இருந்ததை போன்றே அவர் ஒரு மனித இதயத்திற்கு இன்றைக்கும் அவ்வளவு உண்மையானவராயிருக்கிறார். அவருடைய வல்லமையும் அவருடைய ஜீவனுள்ள பிரசன்னமும் எப்போதும் இருந்ததை போன்று இன்றைக்கு அவ்வளவு தத்ரூபமாய் உள்ளது.
Cosmos, the order of the world won't see me anymore. Yet ye shall see me, for I'll be with you, even in you, to the end of the world. The works that I do shall you do also, even greater than this shall you do, because I go to my Father.
இதோ இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, உலகத்தின் ஒழுங்கு என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன். நான் என் பிதாவினிடத்திற்கு போகின்றபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான்.
That great promise is today. The world is as blind as they can be, but there is a ye that shall see me, and that's what we're trying to get today.
அந்த மகத்தான வாக்குத்தத்தம் இன்றுள்ளது. உலகமோ எவ்வளவு குருட்டுத்தனமாக இருக்கக்கூடுமோ அவ்வளவு குருடாய் உள்ளது, ஆனால் நீங்கள் அதை காண்பீர்கள் என்பது ஒன்று உண்டு. அதைத்தான் நாம் இன்று அடைய முயன்று கொண்டிருக்கிறோம்.
What the full gospel means is to express Jesus Christ in the power of his resurrection and all the fullness of his promises, that the Holy Ghost manifests these things and make them right that God has promised, and he will do it. Yes, sir.
முழு சுவிசேஷம் என்பதன் பொருள் என்னவெனில், இயேசு கிறிஸ்துவை அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையிலும் அவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களின் பரிபூர்ணத்திலும் வெளிப்படுத்தி கூறுவதே ஆகும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்களை வெளிப்படுத்தி அவைகளை சீர்படுத்துகிறார். ஏனெனில் தேவன் வாக்களித்திருக்கிறபடியால் அவர் அதை செய்வார். ஆமையா,
He had been thoroughly vindicated by the word and by the works that he was doing, but none of them wanted to believe it.
அவர் வார்த்தையின் மூலமாக, அவர் செய்து கொண்டிருந்த கிரியைகளின் மூலமாக முழுமையாக ரூபகாரப்படுத்தப்பட்டிருந்தார். ஆனால் அவர்களில் எவருமே அதை விசுவாசிக்க விரும்பவில்லை.
Proved his life was the word. The word said it. Search the scriptures. But their traditions that they were living in, a glare of another age.
அவருடைய வெளிச்சமே வார்த்தையா இருந்தது என்பதை நிரூபித்ததே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று வார்த்தையே அதை கூறினது. ஆனால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த தங்கள் பாரம்பரியங்களோ வேறொரு காலத்தின் பளபளப்போலியாயிருந்ததே.
They said, we believe Moses. Moses, who we believe. We don't know which you come from. Where'd you get your education? What can you prove that you're this?
அவர்கள் நாங்கள் மோசேயை விசுவாசிக்கிறோம், நாங்கள் மோசேயை விசுவாசிக்கிறவர்கள், நீர் எங்கிருந்து வந்துள்ளீர் என்பதை நாங்கள் அறியோம், நீர் உம்முடைய கல்வியை எங்கே கற்றீர், இதுதான் நீர் என்பதை நீர் எதினால் நிரூபிக்க கூடும் என்று கேட்டனர்.
His works testified who he was. If they'd only read the Bible, they was reading it, but they couldn't see it. My works identify me.
அவர்கள் மட்டும் வேதத்தை வாசித்திருப்பார்களேயானால் அவர் யார் என்பதை அவருடைய கிரியைகளே சாட்சி பகர்ந்தன. அவர்கள் அதை வாசித்துக் கொண்டிருந்தனர், ஆனால் அவர்கள் அதை காண முடியாமற் போயிற்று. என் கிரியைகளே என்னை அடையாளம் காட்டுகின்றன.
A man's known by his credentials, the credentials of the word of God, if he's sent by the word of God and with the word of God. Same in every age, it's always been.
ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையினால், தேவனுடைய வார்த்தையோடு அனுப்பப்பட்டிருந்தால், அவனுடைய நற்சான்று பத்திரங்களினால், தேவனுடைய வார்த்தையின் நற்சான்று பத்திரங்களால் அறிந்து கொள்ளப்படுகிறான். ஒவ்வொரு காலத்திலும் அவ்வாறே, அது எப்போதும் அவ்வாறே இருந்து வருகிறது.
We can't live by yesterday's light. Yesterday's light is history. We know nothing about it. You can't get warm today by the sun that shines yesterday.
நாம் நேற்றைய வெளிச்சத்தினால் ஜீவிக்க முடியாது. நேற்றைய வெளிச்சம் சரித்திரமாய் உள்ளது. நாம் அதை குறித்து ஒன்றையுமே அறியோம். நீங்கள் நேற்று பிரகாசித்த சூரியனால் இன்றைக்கு வெப்பத்தை பெற்றுக் கொள்ள முடியாது.
That's what's the matter with the churches today. That's what's the matter with the people. They're trying to live on what happened yesterday.
இன்றைக்கு சபைகளோடுள்ள காரியமும் அதுதான், ஜனங்களோடுள்ள காரியமும் அதுதான். அவர்கள் நேற்று நடந்ததைக் கொண்டு ஜீவிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
You can't warm by painted fire. Certainly not. It has no heat in it. Yesterday's sun has no heat in it.
நீங்கள் வண்ணம் திட்டப்பட்ட அக்கறிஞ்சினால் குளிர்காய முடியாது. நிச்சயமாகவே முடியாது. அதில் உஷ்ணமே இல்லாதிருக்கிறது. நேற்றைய சூரியனுடைய வெப்பமும் அதில் கிடையாது.
The sunlight is sent to the earth and the natural to ripen the grain for the advancing harvest. Each day brings forth a new sun.
சூரிய வெளிச்சமானது இயற்கையில் அறுவடைக்காக வளர்கிற தானியத்தை முதிர்ச்சி அடைய செய்யவே பூமிக்கு அனுப்பப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சூரியனையே கொண்டு வருகிறது.
The sun that's shining today bringing the wheat up in Canada, that same sun, well, if it didn't have more sun in that this coming July or August, it could never ripen the grain. It's got to be stronger and more powerful. Each day it grows and matures to bring the grain on.
இன்றைக்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிற சூரியனே கனடாவில் உள்ள கோதுமையை முளைத்தர செய்கிறது. அதே சூரியன் தான் நல்லது. சூரியனே இல்லாதிருக்குமானால் வருகிறதான இந்த ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் தானியமே ஒருபோதும் முதிர்வடைய முடியாது. அது இன்னமும் பலமுள்ளதாயும் வலிமை உள்ளதாயும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அது வளர்ந்து தானியத்தை மேலே கொண்டு வரும்படியாய் முதிர்ச்சி அடைகிறது.
If it begins to mature, the grain comes on. If it stays right with the grain, it only builds the grain.
இப்பொழுது தானியமானது தானாகவே அது முதிர்ச்சி அடைய துவங்குமானால் அப்பொழுது தானியம் மேலே வருகின்றது. அது தானியத்தோடு தங்கியிருக்குமானால் அது தானியத்தை மட்டுமே வளரச் செய்யும்.
Each day, the husk around it, the part calcium and whatever goes in it, builds right into the grain as the sun gets stronger.
ஒவ்வொரு நாளும் அதனை சுற்றியுள்ள உமியானது சுண்ணாம்பு சத்து மற்றும் என்னவெல்லாம் அதற்குள் போகிறதோ அது சூரிய வெப்பம் அதிகமாகின்ற போது தானியத்திற்குள் வளர்ச்சியை உண்டு பண்ணுகிறது.
But you take the sun that shines in August and put it on the wheat today, it'll kill it. Certainly you can't do that. It must come in its season. So must God's wheat and grain ripen just in the season it's in.
ஆனால் நீங்கள் ஆகஸ்ட் மாதத்தில் பிரகாசிக்கின்ற சூரியனை எடுத்து அதை இன்றைக்கு கோதுமையின் மேல் பிரகாசிக்க செய்தால் அது அதனை கொன்று போடும். நிச்சயமாகவே நீங்கள் அதை செய்ய முடியாது. அது அதனுடைய பருவகாலத்தில் வர வேண்டும். எனவே தேவனுடைய கோதுமையும் தானியமும் ஏற்ற காலத்தில் அதற்கேற்ற காலத்தில் முதிர்ச்சடைய வேண்டும்.
But how could a sun, well, wheat would die, the fruits would die by the sun that lives today, shines today rather. It's gone coming harvest, it's ripening.
ஆனால் ஒரு சூரியன் எப்படியாய் நல்லது இன்றைக்கு ஜீவிக்கிற சூரியனால் சரியா கூறினால் இன்றைக்கு பிரகாசிக்கிற சூரியனால் கோதுமை மறித்துவிடும், பழங்கள் மறித்துவிடும். அதனுடைய வருகின்றதான அறுவடைக்கே முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது.
The grain should mature with the Lord. But the thing is, today the church grain don't want to mature. It wants to stay like it was back in Moody's time, Sankey, Finney, Knox, Calvin.
தானியம் வெளிச்சத்தினால் முதிர்ச்சடைய வேண்டும். ஆனால் இன்றைக்கு காரியம் என்னவெனில் சபை தானியமானது முதிர்ச்சடைய விரும்புகிறதில்லை. அது மூடி, சாங்கி, பின்னி, நாக்ஸ், கால்வின் போன்றவர்களின் நேரத்தில் முன்பு இருந்ததைப் போன்றே தரித்திருக்க விரும்புகிறது.
They were all right. They were the light of the hour. But this is another hour. This is another day. This is the advancement of the gospel. It's coming to its maturity.
அவர்கள் சரியாகத்தான் இருந்தனர். ஆனால் அவர்கள் அந்த மணி வேளையின் வெளிச்சமாக இருந்தனர். ஆனால் இது மற்றொரு வேளையாயிருக்கிறது. இது வேறொரு நாளாயிருக்கிறது. இது சுவிசேஷத்தின் முன்னேற்றமாய் உள்ளது. இது தன்னுடைய முதிர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறது.
So we can't live in what Luther said, Wesley said, or some of the rest of it. We're living in the light that's predicted for this day. We're in the seventh church age, not the third or fourth church age.
எனவே நாம் லூத்தர் என்ன கூறினார் என்பதிலோ, வெஸ்லி என்ன கூறினார் என்பதிலோ, அல்லது மற்றவர்கள் என்ன கூறினார்கள் என்பதிலோ ஜீவிக்க முடியாது. நாம் இந்நாளுக்கென முன்னறிவிக்கப்பட்டிருக்கிற வெளிச்சத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஏழாம் சபையின் காலத்தில் இருக்கிறோம், மூன்றாம் அல்லது நான்காம் சபை காலத்தில் அல்ல.
The grain should be able to receive it. If it doesn't, it falls off and it means nothing to it. The grain is matured with the light. If it goes ahead with the light.
தானியம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது விழுந்து போகும். அதன் பொருள் அதற்கு ஒன்றுமே இல்லை என்பதாகும். தானியமானது வெளிச்சத்தின் முன்னால் வளர்கிறதா இருந்தால் அப்பொழுது அது வெளிச்சத்தினால் முதிர்ச்சியாக்கப்படுகிறது.
So should the church bring forth the bread of each age that Jesus commanded that man shall live by every word that proceeds out of the mouth of God.
எனவே சபையானது ஒவ்வொரு காலத்தில் அப்பத்தையும் கொண்டு வர வேண்டியதாக உள்ளது. இயேசு மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் படைப்பான் என்று கட்டளையிட்டார்.
The bread that we need is in the Bible. It is a complete revelation of God's plan. It's a complete revelation of Jesus Christ. We add nothing to it or take anything from it. Whosoever does, his name will be taken out of the book of life.
நமக்கு தேவைப்படுகிற அப்பம் வேதத்தில் உள்ளது. அது தேவனுடைய திட்டத்தின் முழு வெளிப்பாடாய் உள்ளது. அது இயேசு கிறிஸ்துவின் முழு வெளிப்பாடாய் உள்ளது. நாம் அதனோடு ஒன்றையும் கூட்டக்கூடாது, அல்லது அதிலிருந்து எதையுமே எடுக்கவும் கூடாது. அப்படி செய்கிறவனோ அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்படும்.
We don't need any creeds to add to this. It's written just the way it's supposed to be. We don't add nothing to it, take nothing from it. Preach it just the way it is, and God will manifest it.
நாம் அதனுடைய எந்த கோட்பாடுகளையும் கூட்ட வேண்டியதில்லை. அது இருக்க வேண்டிய விதமாக அது எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அதனோடு ஒன்றையும் கூட்டாமலும் அதிலிருந்து ஒன்றையும் எடுக்காமலும் அது இருக்கிற விதமாகவே அதை பிரசங்கிக்கிறோம். தேவன் அதை நிறைவேற்றுவார்.
Every promise that he promised, he'll manifest it just the same. We're not supposed to take from it or add to it. Just leave it the way it is.
அவர் வாக்களித்த ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் அவர் அதே விதமாகவே நிறைவேற்றுவார். நாம் அதிலிருந்து ஒன்றையும் எடுக்கவோ அல்லது அதனோடு ஒன்றையும் கூட்டவோ வேண்டியதில்லை. அது இருக்கிற வண்ணமாகவே அதை விட்டுவிடுங்கள்.
But you see, today we find the people like it was somewhat in that day there, trying to live back in a glare. The church should ripen as the wheat ripens. That man shall live by not by bread alone, but by every word of God, the bread of life. Not just part of the words, every word of God, every age.
ஆனால் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு ஜனங்கள் அந்நாளில் இருந்ததை போன்ற ஒன்றில் ஒரு பளபளப்பில் மீண்டும் ஜீவிக்க முயற்சிக்கிறார்கள் என்பதை நாம் கண்டறிகிறோம். கோதுமை முதிர்வடைவது போன்றே சபையும் முதிர்ச்சியடைய வேண்டும். அதாவது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஜீவ அப்பமான ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையினாலும் படைப்பான். வார்த்தைகளின் பாகத்தினால் அல்ல, ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையினாலும் ஒவ்வொரு காலத்திலுமே.
Just don't stay and eat beans and potatoes all the time. These other things goes with it. As we go on into the full course of God's great dinner that's set before His people, the power of the Holy Ghost, the rejoicing of it, the power in the Spirit that has been given.
வெறுமன பீன்ஸ் மற்றும் உருளைக்கிழங்குகளை மட்டுமே எல்லா நேரத்திலும் புசிக்கும்படி தரித்திருக்காதீர்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியினாலும் வல்லமையினாலும் அதை குறித்து கலிகூர்ந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவருடைய ஜனங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள முழுமையான தேவனுடைய மாவிருந்திற்கு நாம் செல்லும் போது அதனோடு மற்ற காரியங்களும் செல்லுகின்றதாய் உள்ளது.
The works that I do shall you do also. Because I live, you live also. The promises that Jesus made to his church. And yet today we find people trying to go way back into some other ages gone by.
நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். நான் படைக்கிறபடியால் நீங்களும் படைப்பீர்கள். இயேசுவானவர் தம்முடைய சபைக்கு உண்டு பண்ணின வாக்கு தத்தங்கள். ஆயினும் இன்றைக்கு நாம் ஜனங்கள் கடந்து போன வேற ஏதோ ஒரு காலத்திற்குள் மீண்டும் செல்ல முயற்சிக்கிறதை கண்டறிகிறோம்.
Luther's age, it was a great age. He saw the folly of the Catholic Church, saw the communion that young priest. He saw that was wrong. It wasn't a literal body of Christ, it's a piece of bread that they had blessed.
லூத்தரின் காலம் அது ஒரு மகத்தான காலமாக இருந்தது. அவர் கத்தோலிக்க சபையின் கூட்டத்தையும் ராமோஜனத்தை குறித்த கூட்டத்தையும் கண்டார். அந்த வாலிப ஆசாரியன் அவர் அது உண்மையான கிறிஸ்துவின் சரீரம் அல்ல என்றும் அது தவறு என்பதையும் அவர்கள் ஆசீர்வதித்திருந்தது ஒரு துண்டு அப்பம் என்பதையும் கண்டார்.
He saw that the wine wasn't a literal blood, but it represented the blood. So he protested the thing because the hour of that time was there. And no matter how many priests they had and whatever more they had, God got a hold of a man that can make the light shine. Amen.
மேலும் அவர் அந்த திராட்சரசம் உண்மையான ரத்தம் அல்ல என்றும் ஆனால் அது ரத்தத்தை சுட்டிக்காட்டிருந்த என்பதையும் கண்டார். எனவே அவர் அது அந்த மணி நேரத்துக்கான வேலையாய் இருந்த காரணத்தால் அந்த காரியத்திற்கு கண்டனம் தெரிவித்தார். அவர்களுக்கு எத்தனை ஆசாரியர்கள் இருந்தாலும் கவலை இல்லை, அவர்களுக்கு இன்னமும் என்னவெல்லாம் இருந்தாலும் கவலை இல்லை. தேவன் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய ஒரு மனிதனை இருக பற்றிக் கொண்டார். ஆமேன்.
He accepted justification by faith, and he made the light of the Lutheran age shine.
அவர் விசுவாசத்தினால் நீதிமானாகுதல் என்பதை ஏற்றுக்கொண்டார். அவர் லூதரன் காலத்தின் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தார்.
After that, come along, that live this time out. There come another time that the church should get away from its sins and be sanctified. Along come John Wesley, a little Anglican man from over in England there that belonged to the Anglican church. But he saw the light on the gospel. It was an hour for that Philadelphian age to come forth.
அதன் பிறகு தொடர்ந்து அதன் காலத்திலேயே ஜீவித்தனர். சபையானது தன்னுடைய பாவங்களில் இருந்து விலகி பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய மற்றொரு நேரம் வந்தது. அப்பொழுது ஆங்கிலேய சபையை சேர்ந்த ஜான் வெஸ்லி என்ற ஒரு ஆங்கிலேய மனிதர் இங்கிலாந்திலிருந்து வந்தார். ஆனால் அவர் சுவிசேஷ வெளிச்சத்தை கண்டார். அது பிலடெல்பியா சபை வரவேண்டியதற்கான நேரமாக இருந்தது.
And when he did, he preached the second works of grace, a sanctification by the blood of Jesus Christ. There was nothing could stand in his life.
அவர் வந்தபோது அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பரிசுத்தமாகுதல் என்ற கிருபையின் இரண்டாவது கிரியையை பிரசங்கித்தார். அதனுடைய வெளிச்சத்தில் ஒன்றுமே நிற்க முடியாது இருந்தது.
He was considered a fanatic just like Luther was, but he protested all the rest of them was and shined forth the light because it was the light of the hour.
அவர் லூத்தரை போன்றே ஒரு மதவாரியாக்கியமானவராக கருதப்பட்டார். ஆனால் அவர் அவர்கள் எல்லோருக்கும் மறுப்பு தெரிவித்து வெளிச்சத்தை பிரகாசித்தார். ஏனென்றால் அது அந்நேரத்துக்கு வெளிச்சமாக இருந்தது.
God found a man, John Wesley, you could turn on the light. He found on, and also Luther that turned on the light for that age.
தேவன் வெளிச்சத்தை பிரகாசிக்கக்கூடிய ஜான் வெஸ்லி என்ற ஒரு மனிதரை கண்டெடுத்தார். அவர் அந்த காலத்துக்கான வெளிச்சத்தை பிரகாசித்த லூத்தரையும் கூட கண்டெடுத்தார்.
Now along come the Pentecostal brethren. They come back in their age of the restoration of the gifts. Restore back the gifts of speaking in tongues, the gifts of healing, and things to the church.
பின்னர் தொடர்ந்து பெந்தேகோஸ்தே சகோதரர்கள் வந்தனர். அவர்கள் தங்களுடைய காலத்தில் வரங்களை திரும்ப அளித்தல், அந்நிய பாஷைகளில் பேசுதலையும் சுகமளிக்கும் மரங்களையும் மற்ற காரியங்களையும் சபைக்கு பெற்றுக் கொண்டனர்.
Now they did just exactly what the scriptures said they would do. And when they did, they manifested it. That's exactly right. But did you realize we've moved on from that? We're in the bride time, the selecting time. The time that the bride, they said we would have.
இப்பொழுது வேதம் அவர்கள் செய்வதாக கூறியிருந்ததையே சரியாக அவர்கள் செய்தனர். அவர்கள் அதை செய்தபோது அவர்கள் அதை வெளிப்படுத்தினார்கள். அது முற்றிலும் முன்பை. ஆனால் நாம் அதிலிருந்து நகர்ந்து சென்று விட்டோம் என்பதை நீங்கள் உணர்ந்தீர்களா? நாம் மனவாட்டியின் நேரத்தில், தெரிந்து கொள்ளும் நேரத்தில், நமக்கு மனவாட்டிக்கு ஒரு நேரம் உண்டாயிருக்கும் என்று அவர்கள் கூறின அந்த நேரத்தில் இருக்கிறோம்.
All the caterpillar left, said Joel 2:28. All the caterpillar left the palm worm eating. All the palm worm left the locust eating.
யோவேல் 2:28 முசுக்கொட்டை பூச்சி விட்டவைகளை எல்லாம் பச்சை புழு தின்றது, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிழி தின்றது என்று கூறப்பட்டுள்ளது.
Each one of those organizations, if you've read the seven seals of the Bible, each one of those reformers went forth and preached the word but left something off.
அந்த ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் நீங்கள் வேதத்தின் ஏழு முத்திரைகளை வாசித்து பார்த்தால் சீர்திருத்தக்காரர்கள் ஒவ்வொருவரும் புறப்பட்டு சென்று வார்த்தையை பிரசங்கித்தனர். ஆனால் சிலவற்றை விட்டுவிட்டனர்.
Then what did they do after the reformers over in the light begin to dim out instead of walking on into further light? They organized it.
அப்பொழுது சீர்திருத்தக்காரர்களுக்கு பின்னர் வெளிச்சம் மங்கத் தொடங்கின போது அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் அடுத்த ஒரு வெளிச்சத்தில் நடப்பதற்கு பதிலாக அதை ஸ்தாபனமாக்கிக் கொண்டனர்.
And when they organized it, we need this light. This is the light. This is it. What did they do? Wesley come out and moved away from them.
அவர்கள் அதை ஸ்தாபனமாக்கின போது நாங்கள் இந்த வெளிச்சத்தை நம்புகிறோம், இதுதான் வெளிச்சம், இதுதான் அது என்றனர். அவர்கள் என்ன செய்தனர்? வெஸ்லி உடனே வந்து அவர்களிடமிருந்து விலகி சென்று விட்டார்.
What did Wesley do? He organized after him and his brother John and Charles and along come Asbury and those, and after their days they organized what was called the Methodist Church.
வெஸ்லி என்ன செய்தார்? அவருக்கு பின் அவருடைய சகோதரன் ஜானும் சார்லஸும் ஸ்தாபனமாக்கிக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து ஆஸ்பரியும் மற்றவர்களும் தங்களுடைய நாட்களில் மெத்தோடிஸ்ட் சபையில் நடக்கப்பட்டதை ஸ்தாபனமாக்கிவிட்டனர்.
What did they do? They rejected further light. They just said, this is the light. This is it. Then along come the Pentecostals and showed them up that God still sends down the baptism of the Holy Ghost.
அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் அடுத்து வந்த வெளிச்சத்தை புறக்கணித்தனர். அவர்கள் வெறுமன இதுதான் வெளிச்சம், இதுதான் அது என்றனர். அதன் பின்னர் தொடர்ந்து பெந்தேகோஸ்தியினர் வந்து தேவன் இன்னமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அனுப்புகிறார் என்பதை அவர்களுக்கு காண்பித்தனர்.
He still brings down his power of healing, which is denied. What did he do? Walked right away from him because it was another light.
அவர்கள் மறுதலித்துள்ள சுகமளிக்கும் அவருடைய வல்லமையை அவர் இன்னமும் சான்றாக காட்டுகிறார். அவர்களோ என்ன செய்தனர்? அது மற்றொரு வெளிச்சமாக இருந்த காரணத்தால் அவர்களிடமிருந்து விலகி சென்றனரோ?
What is it now? We passed around 60 years. The Pentecostals is organized. We are this, we are that. And God's walked right away from it. How he's not bringing forth a bride, amen, out of that group, which shall never be another church age.
இப்பொழுது அது என்ன? நாம் 60 வருடங்களை கடந்துள்ளோம். பெந்தேகோஸ்தே நாங்கள் இது, நாங்கள் அது என்று ஸ்தாபனமாக்கிக் கொண்டனர். தேவன் அதிலிருந்து தூரமாய் விலகிவிட்டார். அதற்கு அப்பால் அந்த கூட்டத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனவாட்டியை கொண்டு வருகிறார். இன்னொரு சபைக்காலம் இருக்கப் போவதில்லை.
The Philadelphia church age was Wesley, and the Laodicea church age is a Pentecostal organization, which all goes right straight into the mark of the beast. That's the Bible. This brother was saying a few moments ago. That is true, right?
பிலடெல்பியா சபையின் காலத்தில் வெஸ்லி இருந்தார். லவோதிக்கியா சபையின் காலத்தில் பெந்தேகோஸ்தே ஸ்தாபனம் இருக்கிறது. அவையாவும் நேராக மிருகத்தின் முத்திரைக்குள்ளாக செல்கின்றன. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு இந்த சகோதரன் கூறிக்கொண்டிருந்தது போல அது வேதமாய் உள்ளது. அது உண்மை, சரி.
They're all an organization because they refuse to walk in further light. They organize themselves and say, we believe this. When God does something, check it with the scripture.
அவர்கள் யாவரும் அந்த ஸ்தாபனங்களில் உள்ளனர். ஏனென்றால் அவர்கள் அடுத்த ஒரு வெளிச்சத்தில் நடக்க மறுத்தனர். அவர்கள் தங்களையே ஸ்தாபனமாக்கிக் கொண்டு நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம் என்று கூறுகிறார்கள். தேவன் ஒன்றை செய்கிற போது அதை வேத வாக்கியத்தோடு ஆராய்ந்து பாருங்கள்.
The Pharisees said, we have it. The Sadducees said, we have it. But God had it. God turned on the key and showed the light. It was rejected like it's always been.
பரிசேயர்கள், நாங்கள் அதை உடவர்களாக இருக்கிறோம் என்றனர். சதுசேயர்கள், நாங்கள் அதை உடையவராக இருக்கிறோம் என்றனர். ஆனால் தேவன் அதை உடையவராக இருந்தாரே. தேவன் திறவுகோலை கொண்டு திறந்து வெளிச்சத்தை காட்டினார். அது எப்பொழுதும் இருந்து வந்ததை போன்று அது புறக்கணிக்கப்பட்டது.
The Catholic Church rejected Luther. Wesley rejected Luther. And so also the Pentecostal rejected Wesley. And the Holy Spirit today is rejecting the Pentecostals. You're getting this form and cold as the rest of them. Everybody can see that.
கத்தோலிக்க சபை லூத்தரை புறக்கணித்தது. வெஸ்லி லூத்தரை புறக்கணித்தார். அதே வண்ணமாக பெந்தேகோஸ்துக்கள் வெஸ்லியை புறக்கணித்தனர். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பெந்தேகோஸ்துகளை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார். நீங்களும் மற்றவர்களைப் போன்றே அவ்வளவு சம்பிரதாயமாயும் குளிர்ந்து போய் கொண்டும் இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் அதை காண முடியும்.
I love you, the closest thing there is to the Bible, and I know that's why I'm with you. But listen, open your eyes and see the day that we're living in. It's time for the key to turn again and a light to come on to take out a tree.
நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் வேதத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றீர்கள். அதை குறித்து நான் அறிவேன். அதனால் தான் நான் உங்களோடு இருக்கிறேன். ஆனால் கவனியுங்கள், உங்களுடைய கண்களை திறந்து நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாளை பாருங்கள். இதுவே வெளிச்சம் உண்டாக ஒரு மரத்தை வெளியே எடுக்க மீண்டும் திறக்கும்படியான திறவுகோளுக்கான நேரமாய் உள்ளது.
The Bible said in Malachi 4, he would send forth and restore again the original faith that was with the people. He promised it. He's always done it.
வேதம் மல்கியா 4 அவர் ஜனங்களிடத்திலிருந்த மூல விசுவாசத்தை திரும்பவும் அளிப்பார் என்று கூறியுள்ளது. அவர் அதை வாக்களித்தார். அவர் அதை எப்பொழுதுமே செய்து வந்திருக்கிறார்.
He sent his word and the prophets came because the word came to the prophets and they had the word and made it live. The organizations and systems of the time turned it down. Every age. So will they do it today.
அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். தீர்க்கதரிசிகளிடத்திற்கு வார்த்தை வந்த காரணத்தால் தீர்க்கதரிசிகள் வந்தனர். அவர்கள் வார்த்தையை பெற்றிருந்து அதை ஜீவிக்க செய்தனர். ஒவ்வொரு காலத்திலும் ஸ்தாபனங்களும் காலத்தின் முறைகளும் அவைகளை புறக்கணித்தன. எனவே இன்றைக்கும் அவர்கள் அதையே செய்வார்கள்.
God is able today to raise a man now as he was then. He never did raise an organization. Ask any historian, look through the history on an organization organized it died and never raised again. God speaks to individuals. Right?
அப்பொழுது தேவன் செய்தது போல இன்றைக்கும் இப்பொழுதும் ஒரு மனிதனை எழுப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் எப்போதும் ஸ்தாபனங்களை எழுப்பினதே இல்லை. சரித்திரத்தினூடாக நோக்கி பார்த்து எந்த சரித்திர காரணையாவது கேட்டு பாருங்கள். ஒரு ஸ்தாபனம் ஸ்தாபிக்கப்பட்ட போது அது அங்கேயே மறித்து ஒருபோதும் மீண்டும் எழுப்பினதே இல்லை. தேவன் தனிப்பட்ட நபர்களிடையே பேசுகிறார். உண்மை.
And God promised to do it again in the last days, and that He'll do. What God has promised, that He will do, to turn on a light that can vindicate the promised scriptures of the day.
தேவர் அதை இந்த கடைசி நாட்களில் மீண்டும் செய்வதாக வாக்களித்தார். அவர் அதை செய்வார். இந்நாளில் வாக்குத்தப்பட்ட வேத வாக்கியங்களை ரூபகாரப்படுத்தும்படியான வெளிச்சத்தை பிரகாசிக்க தேவன் என்ன வாக்களித்திருக்கிறாரோ அதை அவர் செய்வார்.
Jesus said, as it was in the days of Lot, so shall it be in the coming of the Son of Man.
Yes, லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்றார்.
You show, you see what they're doing. Look at Jehovah, what he's done. Our Father has set everything in position. There's Lot down there in the world, down there in Sodom, with all the sin lukewarm. There's a messenger down there preaching to him too.
நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். யெகோவா அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நோக்குங்கள். நம்முடைய பிதா ஒவ்வொன்றையும் அதன் ஸ்தானத்தில் பொறுத்திருக்கிறார். அங்கே உலகில் சோதோமில் எல்லா பாபத்தோடும் வெதுவெதுப்பாய் லோத்து இருந்தான். அங்கே அவரிடத்திலும் கூட பிரசங்கிக்க ஒரு தூதன் இருந்தான்.
There's Abraham's group, the elect get pulled out, the one with the promise, waiting truly for the son. Lot was looking for his son also, but not in the form that Abraham was looking for him.
குமாரனுக்காக உண்மையிலேயே காத்துக்கொண்டு வாக்குத்தத்தோடு வெளியே இழுக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமுடைய கூட்டம் இருந்தது. லோத்தும் கூட ஒரு குமாரனுக்காக எதிர்நோக்கி கொண்டிருந்தான். ஆனால் ஆபிரகாம் அவனுக்காக எதிர்நோக்கி கொண்டிருந்த வடிவில் அல்ல.
What happened? Just before it happened, God come down and manifested himself in flesh and declared that he was the Word, for the Word of God is sharper than a two-edged sword and a discerner of the thoughts that's in the heart. Jesus said, so shall it be again at the coming of the Son of Man.
என்ன சம்பவித்தது? அது சம்பவிப்பதற்கு சற்று முன்பு தேவன் இறங்கி வந்து மாம்சத்தில் தம்மை வெளிப்படுத்தி அவர் வார்த்தையாக இருந்தார் என்பதை வலியுறுத்தி கூறினார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கற்கொள்ள பட்டயமாயும் இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இயேசு மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் அப்படியே இருக்கும் என்றார்.
These promises are divine. They were spoke by the lips of Jesus Christ. Both heavens and earth will fail, but they never will fail. God is still able of the stones to rise children unto Abraham.
இந்த வாக்குத்தத்தங்கள் திவ்யமானவை. அவை இயேசு கிறிஸ்துவின் உதர்களினால் உரைக்கப்பட்டிருந்தன. வானங்களும் பூமியும் ஒழிந்து போம், ஆனால் அவை ஒருபோதும் ஒழிந்து போகாது. தேவன் கல்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார்.
Oh yes, we are in our journey or something like Israel was. Israel in their journey had to get new manna every day, for new manna fell.
இஸ்ரவேலர் இருந்ததை போன்று நாம் நம்முடைய பிரயாணத்தில் இருக்கிறோம். இஸ்ரவேலர் தங்களுடைய பிரயாணத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய மன்னாவை பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் புதிய மன்னா விழுந்தது.
We are supposed not to live in the light of Luther, live in the light of Wesley, or live in the light of Pentecost. We're in another age, new manna.
நாம் லூத்தரின் வெளிச்சத்தில் ஜீவிக்க வேண்டியவர்கள் அல்ல, வெஸ்லியின் வெளிச்சத்தில் ஜீவிக்க வேண்டியவர்கள் அல்ல, அல்லது பெந்தேகோஸ்தே வெளிச்சத்தில் ஜீவிக்க வேண்டியவர்கள் அல்ல. நாம் வேறொரு காலத்தில் இருக்கிறோம், புதிய மன்னா.
What happened if they tried to keep that man over? It contaminated. It would kill him. That's the reason we got so many spiritual dead so-called Christians. They're eating a glare of another day. They're eating manna that's already contaminated.
அவர்கள் மன்னாவை மறுநாளுக்கென சேமித்து வைக்க முயற்சித்ததால் என்ன சம்பவித்தது? அது கெட்டு போய்விட்டது. அது அவர்களை கொண்டு போடும். அந்த காரணத்தினால்தான் நாம் அநேக ஆவிக்குரிய மரணத்தையும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுபொருளையும் பெற்றுள்ளோம். அவர்கள் வேறொரு நாளின் ஒரு பளபளப்பில் புசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே கெட்டுப்போன மன்னாவை புசித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
It's like the husk upon the wheat. If it doesn't go into the wheat, it goes off of the wheat. And when light is rejected, there isn't one thing to do. Turn into darkness.
வெறுமன கோதுமையின் மேலுள்ள உமியை போன்றே. அது கோதுமைக்குள் செல்லவில்லை என்றால் அது கோதுமையை விட்டு வெளியே செல்கிறது. வெளிச்சமானது புறக்கணிக்கப்படுகின்ற போது அது செய்கிற ஒரே காரியம் இருளாகின்றதே ஒழிய வேறொன்றுமில்லை.
Any portion of the night would refuse to see the light goes back into darkness. So does it in the gospel. And every age has been proven to be so. We're living in that time.
இருளின் எந்த பகுதியும் வெளிச்சத்துக்கான மறுக்கும் பொழுது இருளுக்குள்ளாவே திரும்பிச் செல்கிறது. அது சுவிசேஷத்திலும் அவனமே செய்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் அது அவனமாய் நிரூபிக்கப்பட்டு வந்துள்ளது. நாம் அந்த நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்.
Yesterday's manna is contaminated. I hear people say, 40 years ago I did so-and-so. That's right. But what about today? What about the church on fire?
நேற்றைய தினத்தினுடைய மன்னா கெட்டுப்போய்விட்டது. நான் 40 வருடங்களுக்கு முன்பு நான் இன்னதை செய்தேன் என்று கூறுகிறதை கேட்டிருக்கிறேன். அது சரி. ஆனால் இன்றைக்கு அதை குறித்து என்ன? கொழுந்து விட்டெறிந்த நிலையிலிருந்த சபையை குறித்து என்ன?
We talk about yesterday. What about the church today? What about you as an individual today? For yesterday's won't do for the day. It was all right yesterday.
நாம் நேற்றைய தினத்தை குறித்து பேசுகிறோம். ஆனால் இன்றைய சபையை குறித்து என்ன? இன்றைக்கு தனிப்பட்ட நபராயிருக்கையில் உன்னை குறித்து என்ன? ஏனென்றால் இன்றைக்காக நேற்றைய தினத்தினுடைய கிரியை செய்யாது. அது ஏற்கனவே நேற்றையதாயிருந்தது.
Luther's message was the light of the hour, like John's was. But there rose a greater light. So was Luther a great light. And we enjoyed him for a season. But there come another light. Shut his off.
யோவானுடையதை போன்றே லூத்தருடைய செய்தி அந்த வேளையின் வெளிச்சமாக இருந்தது. ஆனால் அதை காட்டிலும் ஒரு மகத்தான வெளிச்சம் உதயமானது. எனவே லூத்தர் ஒரு மகத்தான வெளிச்சமாக இருந்தார். நாம் ஒரு காலத்தில் அவரை குறித்து மகிழ்ந்தோம். ஆனால் அவருடைய வெளிச்சத்தை அணைக்க மற்றொரு வெளிச்சம் உண்டானது.
What it ought to do is blend with it. It went on to the perfect loaf of bread. Went on to the perfect man of God. But what did they do? They organized. Man's got into it. Instead of God leading it, man and the systems got into it. Blind it all.
அது என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் அதனோடு இசைந்து அது பரிபூர்ண அப்பத்தின் துண்டாக தேவனுடைய மன்னாவாக ஆகியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் ஸ்தாபனமாக்கிக் கொண்டனர். மனிதன் அதற்குள்ளாக சென்று விட்டான். தேவன் அதை வழிநடத்துவதற்கு பதிலாக மனிதனும் அவனுடைய உறவைகளும் அதற்குள்ளாக சென்று அதை குருளாக்கி போட்டது.
All this bride tree, today it's been pruned. Any branch that doesn't bring forth fruit is pruned. Jesus said so. St. John 15. What's happened now? We see that they've been cut off, pruned off.
ஓ இன்றைக்கு இந்த மணவாட்டி மரம் கிளை நறுக்கி சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. கனிகூடாத எந்த கிளையும் தரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு பரிசுத்த யோவான் 15 அவர்னமாய் கூறினார். இப்பொழுது என்ன சம்பவித்துள்ளது? அவைகள் வெட்டப்பட்டு கிளை நறுக்கி சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம்.
Remember, the very heart of the tree is right in the center of the tree. The fruit will always right in the last place a tree will ever bear fruit is right at the top of it because it's the freshness that comes from the center of the life that's in the seed.
நிலைவிறக்கட்டும். அந்த மரத்தின் இருதயம் சரியாய் மரத்தின் மையத்தில் உள்ளது. கனியானது எப்பொழுதுமே பழுத்துவிடும். ஒரு மரமானது கடைசியாக கனியை கொடுக்கும் போது கனியானது அதனுடைய உச்சிகள் தான் சரியாக இருக்கும். ஏனென்றால் அதற்கு விதைகள் இருக்கின்ற ஜீவனின் மையத்திலிருந்துதான் புது பசுமை உண்டாகிறது.
It's a bride tree. Jesus was a bride. He was a tree. They cut him down. He was a tree of life that was in the Garden of Eden. They cut him down and hung him on a Roman tree to make fun of him.
இது ஒரு மணவாட்டி மரம். இயேசு மணவாட்டியாய் இருந்தார். அவரே ஒரு மரமாய் இருந்தார். அவர்கள் அவரை வெட்டினர். அவரே ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சமாய் இருந்தார். அவர்கள் அவரை வெட்டி அவரை ஒரு ரோம மரத்தின் மேல் அவரை பரிகாசம் செய்யும்படி தொங்க வைத்தனர்.
What did he do? God raised him up the third day from the dead. And today there's a bride tree. It started back there at the beginning. Way back at the day of Pentecost.
அவர் என்ன செய்தார்? தேவன் மூன்றாம் நாளிலே மரித்தோரிலிருந்து அவரை எழுப்பினார். இன்றைக்கு ஒரு மணவாட்டி மரம் உண்டு. அது துவக்கத்திலே பெந்தேகோஸ்தே நாளில் துவங்கினது.
Listen, you people who belong to church, the church never started in Nicaea, Rome. It started in Jerusalem. On the day of Pentecost started the church.
சபையை சார்ந்துள்ள நீங்களே கவனியுங்கள். சபை ஒருபோதும் ரோமாபுரியில் உள்ள நெயாசாவில் தோங்கவில்லை. எருசலேமில் துவங்கினது. சபை பெந்தேகோஸ்தே நாளில் துவங்கினது.
Then what did they do? They just kept organizing and God keeps cutting off the branches. Then they organized the Lutheran, cut off the branches. Wesley cut off the branches. Pentecost cut off the branches. Until it's come.
அப்பொழுது அவர்கள் என்ன செய்தனர்? அப்படியே தொடர்ந்து ஸ்தாபனமாக்கிக் கொண்டே சென்றனர். தேவனோ தொடர்ந்து கிளைகளை வெட்டிக்கொண்டே இருக்கிறார். பின்னர் அவர்கள் லூத்தரனை ஸ்தாபனமாக்கினர். கிளைகள் வெட்டப்பட்டன. வெஸ்லி கிளைகள் வெட்டப்பட்டன. பெந்தேகோஸ்தே கிளைகள் வெட்டப்பட்டன. இது உண்டாகும் மட்டாய்
But God's going to have a bride tree. All that the cankerworm eats and the caterpillar eats, I will restore, saith the Lord. Malachi 4 tells us we'll be brought back to the original faith like it was on the day of Pentecost, the faith of the fathers.
ஆனால் தேவன் ஒரு மணவாட்டி மரத்தை உடையவராக இருக்கப் போகிறாரே. பச்சைக்கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் தின்ற யாவையும் நான் திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். மல்கியா 4 பெந்தேகோஸ்தே நாளில் இருந்த பிதாக்களின் விசுவாசம் போன்ற மூல விசுவாசத்திற்கே நாம் மீண்டும் கொண்டு வரப்படுவோம் என்று நமக்கு சொல்கிறது.
We believe that it will come. I believe it's time for it now. The limbs are withered and dried up and they'll be taken out from the tree so that the fruit can bear itself right in the top of the tree.
அது உண்டாகும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது அதற்கான நேரமாய் உள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன். கிளைகள் வற்றி சுருங்கி காய்ந்து விட்டன. அவர்கள் மரத்தின் உச்சியில் அது கனியை கொடுக்கும்படியாய் மரத்திலிருந்து அவைகளை தரித்து போடுவார்கள்.
Oh my, all these lights are all right. The church today is that light plus what it has received today. It's to finish the harvest as we find out that the tree itself or the wheat must mature with the light. Raising itself up from a blade to a grain and from a grain on, it matures with the light.
Oh, என்னே, இந்த வெளிச்சங்கள் எல்லாம் சரிதான். இன்றைக்கு சபையானது அந்த வெளிச்சத்தோடு கூட இன்றைக்கு அது பெற்றுள்ள வெளிச்சத்தோடு கூடியதாக இருக்கிறது. அது அறுவடையை முற்றுப்பெறச் செய்ய உள்ளது. மரமானது தனக்குத்தானே இல்லை, கோதுமையானது வெளிச்சத்தினால் முதிர்ச்சியடைய வேண்டும். அதுதானே ஒரு இலைக்கதிரிலிருந்து ஒரு தானியமாக வளர வேண்டியதாக இருக்கிறது. அது வெளிச்சத்தினால் முதிர்ச்சி அடைகிறது. மற்ற காலங்களின் வெளிச்சம் இந்த காலத்தை குறித்து சாட்சி மட்டுமே பகர்கிறது. லூத்தரின் வெளிச்சம் வெஸ்லியின் வெளிச்சத்தை குறித்து சாட்சி பகர்ந்தது.
Wesley bore light of Pentecost. It's the same light, only matured on by the light. If the people could only see it.
வெஸ்லி பெந்தேகோஸ்தே வெளிச்சத்தை குறித்து சாட்சி பகர்ந்தார். அது அதே வெளிச்சமாய் உள்ளது. வெளிச்சத்தினால் மட்டுமே முதிர்ச்சி அடைந்தது. ஜனங்கள் அதை மட்டும் காணக்கூடுமானால் நலமாயிருக்கும்.
Sometime ago I was reading a little article for the Queen of England, not this queen, the other queen. She went to see a paper company that had been making such fine paper.
சில காலத்துக்கு முன்பு நான் ஒரு சிறிய கட்டுரையை வாசித்துக் கொண்டிருந்தேன். இங்கிலாந்தின் ராணி இந்த ராணி அல்ல, மற்றொரு ராணி. அவள் அருமையான காகிதத்தை தயாரித்துக் கொண்டிருந்த ஒரு காகித தொழிற்சாலையை காண சென்றாள்.
And when she was interviewed by the president of the company, he take her through. She wanted to see how that fine paper is made. He take her, showed her all the great presses and things. And in those days, they made paper out of rags. We well remember that.
அவள் அந்த தொழிற்சாலையின் தலைவரால் நேர்முக பேட்டி கண்டபோது அவர் அவளை அந்த தொழிற்சாலையினூடாக சுற்றி காண்பிக்க கொண்டு சென்றார். அவளோ அந்த அருமையான காகிதம் எப்படி தயாரிக்கப்பட்டது என்பதை காண விரும்பினாள். அவர் அவளை அழைத்துச் சென்று அந்த பெரிய அச்சியந்திரத்தையும் மற்ற எல்லா காரியங்களையும் அவளுக்கு காண்பித்தார். அந்த நாட்களில் அவர்கள் காகிதத்தை துணியிலிருந்து தயாரித்து வந்தனர். நமக்கு அது நன்றாக நினைவிருக்கிறது.
So he went into a room and opened a door and there was nothing but a bunch of rags. The queen in astonishment said, "What's these dirty things?"
எனவே அவர் ஒரு அறைக்குள்ளாக சென்று அந்த கதவை திறந்தார். அங்கே ஒரு மூட்டை கண்டை துணிகளே என்றி வேறொன்றுமில்லாது இருந்தது. அந்த ராணியோ வியப்பில் ஆழ்ந்து இந்த அழுக்கான பொருட்கள் என்ன என்றாள்.
The man, the president of the company said, "That was clothing yesterday. See, it has become dirty. We do not throw it away, but it's the paper of tomorrow."
அந்த மனிதர், அந்த தொழிற்சாலையின் முதல்வர், "அது நேற்று துணியாயிருந்தது. பாருங்கள், அது அழுக்காக மாறிவிட்டது. நாங்கள் அதை வீசி எறிவதில்லை. ஆனால் அது நாளைய காகிதமாய் உள்ளது" என்றார்.
She said, "I don't understand this." He said, "You'll understand it tomorrow."
அவள், "எனக்கு அது புரியவில்லை" என்றாள். அவர், "நீங்கள் நாளை அதை புரிந்து கொள்வீர்கள்" என்றார்.
So when they run these rags through the press to a certain procession of cleansing and a certain thing you had to go through a process, when it come out was beautiful sheets of paper.
எனவே அவர்கள் இந்த கந்தைகளை அச்சியந்திரத்தினூடாக கடந்து ஒரு குறிப்பிட்ட சுத்தமாகும் செய்முறையினூடாக, ஒரு குறிப்பிட்ட காரியத்தினூடாக, ஒரு செய்முறையினூடாக அது கடந்து செல்லும்படி செய்ய வேண்டியதாக இருந்தது. அது வெளிவந்த போது அது அழகான காகிதத்தாளாக இருந்தது.
The president thought he would show the queen something that she never knew. He put her profile on it and pressed it into this beautiful paper. When the queen received it, she seen her own profile and what was dirty rags yesterday because it went through a certain process.
அந்த தலைவர் அந்த ராணிக்கு இதுவரை அவள் அறிந்திராத ஏதோ ஒன்றை காண்பிக்கப் போவதாக அவர் நினைத்தார். அவர் அவளுடைய ஒரு முகத்தோற்ற வரைபடத்தை அதன் மீது வைத்து அதை இந்த அழகான காகிதத்திற்குள்ளாக அழுத்தினார். அந்த ராணி அதை பற்றிக் கொள்ளும் போது அவள் நேற்றைய அழுக்கான கந்தை துணிகளில் தன்னுடைய சொந்த ஒரு முகத்தோற்ற வரைபடத்தை கண்டாள். ஏனென்றால் அது ஒரு குறிப்பிட்ட செய்முறையின் மூலமாக சென்றது.
Oh, if Luther, Wesley, and all of them could see that yesterday's stuff can only be used as it goes through a process.
Oh, Luther, Wesley, அவர்கள் அனைவருமே நேற்றைய தினத்தினுடைய மூலப்பொருள் அது ஒரு செய்முறையினூடாக செல்லும் போது மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடும் என்பதை காண முடிந்திருந்தால் நலமாயிருக்கும்.
When the Holy Ghost reveals the light from justification to sanctification to the baptism of the Holy Ghost and now the last hour of the coming of Christ, it's got in it the profile, not of the queen, but of the King of Heaven that represents himself as the church has become closer into the minority. The ministry has to be the same kind of a ministry that he had.
பரிசுத்த ஆவியானவர் வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிற போது நீதிமானாவதிலிருந்து பரிசுத்தமாக்கப்படுதலுக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கும் மாறி இப்பொழுதோ கிறிஸ்துவனுடைய வருகையின் கடைசி வேளையாயிருக்கிறது. அது அதில் ஒரு முகத்தோற்ற வரைபடத்தை பெற்றுள்ளது. அது ராணியினுடையதல்ல, ஆனால் தம்மை தாமே பிரதித்துவமாக காட்டுகிற பரலோகராஜாவினுடையதாய் உள்ளது. சபையானது சிறுபான்மையினருக்குள்ளாக நெருங்கிவிட்டபடியால் அவருக்கு இருந்த அதே விதமான ஊழியத்தை போன்றே இந்த ஊழியமும் இருக்க வேண்டியதாயிருக்கிறது.
Those who died in Luther's age down at the bottom of the pyramid, like not a pyramid teaching, but just for an example, that pyramid is so perfect, has any of it been there? You can't run a razor blade hardly. They had no mortar in it, as far as we know. The architecture of it was so great.
லூத்தரின் காலத்தில் மரித்தவர்கள் கூர்நுனி கோபுரத்தின் அடியில் இருக்கின்றதை போலவே ஒரு கூர்நுனி கோபுர உபதேசம் அல்ல, ஆனால் வெறுமன உதாரணமே. உங்களில் யாராவது அங்கு சென்று பார்த்திருந்தால் அந்த கூர்நுனி கோபுரம் அவ்வளவு பரிபூர்ணமாக இருக்கிறது. நீங்கள் அதற்கிடையில் ஒரு சமர கத்தியையும் நுழைக்க முடியாது. நாம் அறிந்த மட்டில் அவர்கள் அதில் கலவையையும் பயன்படுத்தவில்லை. அதனுடைய கட்டிட பாங்கு அவ்வளவு மகத்தானதாக இருந்ததே.
Now they lost the headstone. They don't know where it's at. Now when that headstone returns, it'll be just like the rest of it. It will blend in with the stone that's left open. If you should put the headstone on, it has to be that way.
இப்பொழுது அவர்கள் தலைக்கல்லை இழந்து விட்டனர். அது எங்கே இருக்கிறது என்பதை அவர்கள் அறியார்கள். இப்பொழுது தலைக்கல் திரும்ப வரும்பொழுது அது அதனுடைய மற்ற கற்களை போன்றே இருக்கும். கல் இல்லாமல் திறந்த வண்ணமாய் விடப்பட்டிருக்கிற இடத்தில் அது வேறுபாடற இணையும். நீங்கள் அதன் தலைக்கல்லை வைக்க வேண்டுமானால் அது அவண்ணமாய் இருக்க வேண்டும்.
And when Jesus returns, you'll find a church that's washed without spot or wrinkle. And it'll be the same ministry he had to bring back the headstone.
Yes, திரும்ப வரும்பொழுது அவர் கழுவப்பட்டதாயும் கரைதிரையற்றதாயிருக்கிற ஒரு சபையை காண்பார். அதற்கு அவருக்கு இருந்த அதே ஊழியம் இருக்கும். அதுவே தலைக்கல்லை திரும்ப கொண்டு வரும்.
Like my hand here in a shadow. It's a shadow on this darker. As my hand becomes more, it's a negative here, a positive here. As the negative and positive, it gets denser, darker, darker, darker. And finally it claps together, and negative and positive becomes one.
இங்கே நிழலில் காணப்படுகிற என் கரத்தை போன்றே அது ஒரு நிழலாயிருக்கிறது. என்னுடைய கரம் அதில் வெறுமன கருப்பாய் மட்டுமே உள்ளது. இங்கு அது ஒரு நிழற்படமாயும் இங்கோ ஒரு நிழற்பட மேற்படிவுமாயும் உள்ளது. ஒரு நிழற்படமும் நிழற்பட மேற்படிவும் போன்று அது அதிகமாக இருளடைந்து 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 கொண்டே முடிவில் அவை இரண்டும் ஒன்றாகிவிடுகிறது. நிழலும் நிஜமும் ஒன்றாகிவிடுகிறது.
That's when church and Christ unites together as a bride, with the same spirit that was in him will be upon her. When that church comes from justification, sanctification, baptism of the Holy Ghost into the last days and honing her down now for the coming of the Lord.
அப்படித்தான் சபையும் கிறிஸ்துவும் ஒன்றாக இணைகிறது. ஒரு மனவாட்டியாக அவருக்குள்ளிருந்த அதே ஆவி அவள் மேல் இருக்கும். சபையானது நீதிமானாகுதல் பரிசுத்தமாகுதல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலிருந்து கடைசி நாட்களுக்குள்ளாக சென்று கர்த்தருடைய வருகைக்கென இப்பொழுது அது செதுக்கப்படுகிறது.
Oh, don't be the rough part on it, Pentecostal brother. Shine up with the word and believe every bit of it. Don't get out into these isms and things as we see going on today.
ஓ பெந்தேகோஸ்தே சகோதரனே, அதில் மேலுள்ள கரடுமுரடான பகுதியாயிருக்காதே. வார்த்தையோடு பிரகாசித்து அதன் ஒவ்வொரு துணுக்கையும் விசுவாசி. இன்றைக்கு நாம் உண்டாயிருக்கிறதாக காண்கிற இந்த கொள்கைகளுக்குள்ளும் மற்ற காரியங்களுக்குள்ளும் சிக்கிக் கொள்ளாதே.
Don't be astonished at that, because the headstone's coming crying, Abba Father, pretty soon. My God, my God. Yes, I believe that with all my heart.
அதை குறித்து ஆச்சரியமடையாதே. ஏனென்றால் தலைக்கல் அப்பா பிதாவே என்றும் என் தேவனே என் தேவனே என்றும் வெகு சீக்கிரத்தில் ஆரவாரமிட வந்து கொண்டிருக்கிறது. ஆம், நான் அதை என் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறேன்.
Do you see it? You know what I mean? It's Christ now taking the rags of yesterday, the Lutheran, Methodist, Presbyterian, and so forth, and he's put it through a process.
நீங்கள் அதை காண்கின்றீர்களா? நான் என்ன கூறுகிறேன் என்பது உங்களுக்கு புரிகிறதா? இப்பொழுது கிறிஸ்து நேற்றைய கந்தைகளான லூத்தரன், மெத்தோடிஸ்டுகள், பிரஸ்பிட்டேரியன்கள் போன்றவர்களை எடுத்து அவரதை ஒரு செய்முறையினூடாக இயக்கி கடக்கும்படி செய்து கொண்டிருக்கிறார்.
What kind of a process? A process of the Holy Spirit. What they had plus. Making it to his pressing his own image when the church in Christ becomes one in union. God grant it. I trust that you see it. If you do see it.
எந்த விதமான செய்முறை? பரிசுத்த ஆவியின் செய்முறை. அவர்களுக்கு இருந்ததோடு கூடுதலாக அவர் தம்முடைய சுயரூபத்தை நெருக்கி இணைத்துக் கொண்டிருக்கும்பட்டாய் செய்கிறார். அப்பொழுது சபையும் கிறிஸ்துவும் இணைப்பில் ஒன்றாகி விடுகின்றனர். தேவனே அதை அருளும். நீங்கள் அதை காண்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அதை காணவில்லை என்றால்
It reminds me of a story that when the great Welsh revival is on, some great man here in the nation thought they'd go over and see the Welsh revival, what would be taking place. And as they went over to find out, they'd see what building it was held in.
அது ஒரு சம்பவத்தை நினைப்பூட்டுகிறது. அதாவது பெரிய வெல்ஸ் எழுப்புதல் நடந்து கொண்டிருந்ததாம். இங்கே தேசத்தில் உள்ள சில பெரிய மனிதர்கள் அங்கு சென்று வெல்ஸ் எழுப்புதலையும் அங்கு என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் காண வேண்டும் என்று எண்ணினராம். அவர்கள் அதை கண்டறிய அங்கு சென்றபோது அவர்கள் அது எந்த கட்டடத்தில் நடக்கிறது என்றும் அவர்கள் காண விரும்பினர்.
When they got to Wales, they went around again and asked about where the building was. They seen a happy little officer standing on the corner with his Tommy hat on, swinging his club around and around like that.
அவர்கள் வேல்ஸ் நகரத்தை அடைந்தபோது அவர்கள் சுற்றுமுற்றும் நடந்து அந்த கட்டடம் எங்கிருக்கிறது என்பதை குறித்து கேட்க துவங்கினர். அப்பொழுது அவர்கள் மூலையில் ஒரு சிறு அதிகாரி தன்னுடைய சிறிய தொப்பியை அணிந்து தன்னுடைய தடியை இந்த விதமாக சுழற்றிக் கொண்டு சந்தோஷமாய் நின்று கொண்டிருப்பதை கண்டனர்.
And so these men walked up to him and said, Sir, could you tell me what building the Welsh revival is held in? He said, Yes, sir, I'm it.
எனவே இந்த மனிதர்கள் அவரிடம் நடந்து சென்று, ஐயா, வேல் செழுப்புதல் எந்த கட்டிடத்தில் நடைபெறுகின்றது என்பதை நீர் எங்களுக்கு கூற முடியுமா என்று கேட்டனர். அவரோ, ஆமையா, நான் தானது, நானே தானது என்றார்.
Why? He was shedding forth the joy and the light of the wealthy life. So what the church of Pentecost today? Asking who is Jesus Christ the same yesterday, today, and forever? His light of his gospel ought to be shining forth with the word of this age, revealing Jesus Christ to the nation just like it was.
ஏன் அவர் தனக்குள் இருந்த வேல்ஸ் எழுப்புதலை வேல்ஸ் எழுப்புதலின் வெளிச்சத்தை சந்தோஷமாய் பரவிட்டுக் கொண்டிருந்தார். இன்றைக்கு பெந்தேகோஸ்தி சபையானது அந்த விதமாகத்தான் இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்கக்கூடியதாயிருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிற்றே. அவருடைய சுவிசேஷத்தின் அவருடைய வெளிச்சத்தை இக்காலத்தின் வார்த்தையோடு இயேசு கிறிஸ்துவை தேசத்திற்கு வெளிப்படுத்த அது அப்பொழுது இருந்ததை போன்று பிரகாசிக்க வேண்டியதாயிருக்கிறது.
He was so filled with the Welch revival that he was the Welch revival. We ought to be so filled with Christ to reflect him in the power of his word as brought to us to this day.
அவரே வெல்ஸ் எழுப்புதலாய் இருக்கும் அளவிற்கு அவர் வெல்ஸ் எழுப்புதலால் அவ்வளவாய் நிரப்பப்பட்டிருந்தார். நாமும் இந்நாளுக்கென நமக்கு பங்களிக்கப்பட்டுள்ள அவருடைய வார்த்தையின் வல்லமையில் அவரை பிரதிபலிக்கும் அளவிற்கு நாம் கிறிஸ்துவினால் அவ்வளவாய் நிரப்பப்பட வேண்டும்.
Brethren, don't be stooped in things of the world. Don't these cares take you away. Stay with the gospel. Watch every word. Don't go back to what some father said. Let's go right now. What Jesus said was to take place in this day. Yes, sir. We are supposed to be the light of this age, manifesting the gospel.
சகோதரர்களே, உலகத்தின் காரியங்களில் முன்னோக்கி சாய வேண்டாம். இந்த கவலைகள் உங்களை தூர கொண்டு செல்ல அனுமதிக்காதே. சுவிசேஷத்தோடு தரித்து ஒவ்வொரு வார்த்தையையும் கவனி. பாதிரியார் கூறின ஏதோ ஒன்றுக்கு திரும்பிச் சென்று விடாதே. இப்பொழுது நாம் இந்நாளில் என்ன சம்பவிக்கும் என்று இயேசு கூறினதற்கு செல்வோமாக. ஆமையா, நாம் சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிற இக்காலத்தில் வெளிச்சமாய் இருக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம்.
Luther was his light, Wesley was his light, Pentecost was his light, but we're farther up the road now. We're coming into the bride, called out the elect. Remember, if you are, you're just like that officer. He had it in him.
லூத்தர் தன்னுடைய வெளிச்சமாக இருந்தார். வெஸ்லி தன்னுடைய வெளிச்சத்தோடும் பெந்தேகோஸ்தையினர் தங்களுடைய வெளிச்சத்தோடும் இருந்தனர். ஆனால் இப்பொழுது நாமோ பாதையில் இன்னும் சற்று தூரமாக இருக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட மனவாட்டிக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறோம். நினைவிருக்கட்டும், நீங்கள் அந்த அதிகாரியை போன்றிருந்தாலும் அவர் அதை தனக்குள்ளாக பெற்றிருந்தார்.
Remember, this is the seventh church age, the Laodicean church age. According to Revelation 3, they reject Christ. Of every church age that was mentioned in the Bible, the Laodicea age is worst of all of them. It turned him out. Rejected him, put him on the outside.
நினைவிருக்கட்டும், இது ஏழாம் சபையின் காலம், லவோதிக்கியா சபை காலம். வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றின்படி அவர்கள் கிறிஸ்துவை புறக்கணிக்கின்றனர். வேதாகமத்தில் குறிப்பிட்டிருந்த ஒவ்வொரு சபைக்காலத்திலும் அவைகள் எல்லாவற்றிலுமே லவோதிக்கியா சபைக்காலமே மிகவும் மோசமானதாக இருந்தது. அது அவரை வெறுத்தொதுக்கி அவரை புறக்கணித்து அவரை வெளியே தள்ளிவிட்டது.
Did you see the moon black out the other night before the Pope went over to Rome?
Amen.
From Rome to Jerusalem?
போப் ஆண்டவர் ரோமாபுரியிலிருந்து எருசலேமிற்கு செல்லும் முன்னர் அந்த ஒரு நாள் சந்திரன் இருளடைந்ததை நீங்கள் கண்டீர்களா?
Jerusalem, the oldest church, the moon is a type of the church, always reflecting the light of the sun in the absence of the sun, and it blacked out.
எருசலேம் மிக பழமையான சபை, சந்திரன் சபைக்கு மாதிரியாக இருக்கிறது. அது சூரியன் இல்லாதிருக்கையில் எப்பொழுதுமே சூரிய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது. அது இருளடைந்து போனது.
I draw that on a blackboard here 3-4 years ago and show the churches in hundreds and thousands of homes across the nation. What was it? A shadow.
மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கிலானதை ஒரு கரும்பலகையில் வரைந்து சபைகளுக்கும் தேசத்தினூடாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீடுகளிலும் காட்டியிருந்தேன். அது என்ன? ஒரு நிழல்.
The first time a pope ever left to come back here, come in the name of Paul and so forth, went out to those places, had to bless the river to cross it and so forth. What was the river need blessing?
முதன் முறையாக போப் ஆண்டவர் புறப்பட்டு இங்கு வந்தார். பவுல் என்ற பெயரில் வந்து அந்த இடங்களுக்கெல்லாம் சென்றார். அவர் ஆற்றை கடக்க வேண்டியிருந்தபடியால் அதை ஆசீர்வதிக்க வேண்டியதாக இருந்தது. ஆற்றுக்கு ஆசீர்வாதம் தேவைப்படுகிறதா என்ன?
What's the matter with this church age that we're living in today? Can't you see it? God declared it in the sky, declared it in His word, declared it on the paper, declared it amongst the people.
இன்றைக்கு நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த சபைக்காலத்தோடு உள்ள காரியம் என்ன? உங்களால் அதை காண முடிகிறதா? தேவன் அதை ஆகாயத்தில் தெரிவித்து அதை தம்முடைய வார்த்தையில் அறிவித்து செய்தித்தாளில் அதை விளம்பரப்படுத்தி ஜனங்கள் மத்தியில் அதை வலியுறுத்தி கூறுகிறாரோ?
Can't you open your eyes and see the hour? These are they that testify the truth. This is the light of the hour.
நீங்கள் உங்களுடைய கண்களை திறந்து இந்த வேளையை காண முடியவில்லையா? இவைகளே சத்தியத்தை சாட்சி பகர்கின்றன. இதுவே இவ்வேளையின் வெளிச்சமாய் உள்ளது.
What's the great ecumenical moves going into this council up there now? Just forming an image of the beast in Revelation 17, exactly what it said it would do? You Pentecostal people go to set still for that and go into it. The forcing hours come. Now is the time to rise and change your life and shine with the gospel of Jesus Christ and the power of God.
பெரிய உலக கிறிஸ்தவ முழு சபை சங்கத்தின் அசைவையும் இப்பொழுது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆலோசனையையும் அப்படியே உருவாக்கிக் கொண்டிருக்கிற மிருகத்தின் சொரூபத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் 17 சரியாகாது என்ன செய்ய உள்ளது என்று கூறப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள். பெந்தேகோஸ்தே ஜனங்களே, நீங்கள் அதற்காகவே அமைதியாக அமர்ந்திருந்து அதற்குள்ளாக செல்லப் போகின்றீர்களா? பலவந்தம் பண்ணுகிற வேலையானது வந்தாயிற்று. இப்பொழுதே எழுந்து உங்கள் விளக்கை சுத்தம் செய்து இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தோடும் வல்லமையோடும் பிரகாசிக்கக்கூடிய நேரமாயிருக்கிறது.
I know this is improper when many of my Pentecostal friends sit with the Pope and things and say a very spiritual feeling. To me, it's wrong. It's against the Bible. Let the Word of God be the truth. Yes, sir.
இது பொதுமக்களால் விரும்பப்படாது என்பதை நான் அறிவேன். என்னுடைய அநேக பெந்தேகோஸ்தே நண்பர்கள் போப்பாண்டவரோடு மற்ற காரியங்களோடும் அமர்ந்து ஒரு ஆவிக்குரிய உணர்வு என்று கூறுகிறார்கள். எனக்கும் அது தவறாய் உள்ளது. அது வேதத்திற்கு எதிரானது. தேவனுடைய வசனமே சத்தியமாக இருப்பதாக. ஆமையா,
it's time now we see these great moves going on in the name of what looks good to the natural eye. Sure, Caiaphas has looked good to what he was revealing to the priest in that day, all that day, but Jesus was the light that was making the word live, but their counsels and so forth had blinded their eyes to it.
இப்பொழுது இதுவே வேலையாயுள்ளது. நாம் இந்த பெரிய அசைவுகள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறதை காண்கிறோம். ஓஹோ, நிச்சயமாகவே அது இயற்கையான கண்ணுக்கு நன்றாய் காணப்படுகிறது. அந்நாட்களில் எல்லாம் அந்நாளில் காய்பா ஆசாரியர்களுக்கு எதை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தானோ அது நன்மையானதாகவே காணப்பட்டது. ஆனால் இயேசுவோ வார்த்தையை ஜீவிக்க செய்து கொண்டிருந்த வெளிச்சமாயிருந்தார். ஆனால் அவர்களுடைய ஆலோசனைகள் அவர்களுடைய கண்களை அதற்கு குருளாக்கியிருந்தது. அவர் அவர்களை விட்டுவிடுங்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் அவர்கள் அனைவருமே குடியில் விடுவார்களே என்றார். சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அந்த மணி நேரத்துக்கு மீண்டுமாய் திரும்பி இருக்கின்றோம். நாம் மீண்டுமாய் அந்த வேலைக்கே திரும்பி இருக்கின்றோம்.
Notice why same cause we find that these great lights that we've lived in the days gone by, they were all right. We have nothing against them. But this lady, I see a church age. Be careful. Remember, it is a Christ rejected. And that's exactly what it is now.
கவனியுங்கள், ஏன்? அதே காரணம், கடந்த நாட்களில் நாம் ஜீவித்திருந்த மகத்தான வெளிச்சங்களை நாம் கண்டறிகிறோம். அவர்கள் வெளிச்சமாயிருந்தனர். நாம் அவர்களுக்கு எதிராக ஒன்றுமில்லை. ஆனால் இந்த லவோதிக்கே சபை காலத்தில் ஜாக்கிரதையாயிருங்கள். நினைவிற்கட்டும், இது கிறிஸ்துவை புறக்கணித்த ஒன்றாயிருக்கிறது. இப்போது சரியாக அந்த விதமாகத்தான் அது உள்ளது.
This great council has moved around and unite all the Protestants together, this ecumenical move. And what is it doing? It's blackening out the very word itself, and the word is Christ.
இந்த பெரிய ஆலோசனை சங்கம் சுற்றுமுற்றுமாய் எல்லா புராட்டஸ்டன்ட்களையும் இந்த உலக கிறிஸ்தவ சபை சங்கத்திற்குள் இணைக்க செயலாற்றுகிறது. அது என்ன செய்து கொண்டிருக்கிறது? அது வார்த்தையை தானே மறைத்து போட்டுக் கொண்டிருக்கிறது. வார்த்தையே கிறிஸ்து.
How can they do when the Christian Science United brethren and many of them people and other great organizations, some believe the virgin birth, some don't, some believe this and that.
அவர்கள் எப்படி செய்ய முடியும்? கிறிஸ்தவ விஞ்ஞானம், ஐக்கிய சகோதரர்கள், மற்ற பெரிய ஸ்தாபனங்களில் உள்ள ஜனங்களில் அநேகர் சிலர் கன்னி பிறப்பை விசுவாசிக்கிறார்கள், சிலர் விசுவாசிக்கிறதில்லை, சிலர் இதை மற்றும் அதை விசுவாசிக்கிறார்கள்.
How can you join yourself with unbelief? How can you walk together unless they believe? Come out from among them to be separated and take God's holy word and stay by it. Jesus Christ is obligated to manifest his word.
நீங்கள் எப்படி உங்களை அவிசுவாசத்தோடு இணைத்துக் கொள்ள முடியும்? இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? அவர்களுக்கு மத்தியில் இருந்து வெளியே வந்து வேறுபிரித்துக் கொண்டு தேவனுடைய பரிசுத்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதனோடு தரித்திரு இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த கடமைப்பட்டவராயிருக்கிறார்.
The thing we need today is a rising of Malachi 4. Another prophet will rise in the name of the Lord Jesus Christ and will produce exactly what he promised to do. Then man blindly will forsake it and walk right into the darkness as he've always did.
இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிற காரியம் என்பதில் மல்கியா 4 எழும்புவதே ஆகும். மற்றொரு தீர்க்கதரிசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழும்பி அவர் செய்வதாக வாக்களித்தது எதுவோ அதை சரியாக செய்வார். அப்பொழுது மனிதர்களோ குருட்டுத்தனமாக அதை புறக்கணித்து விட்டு அவர்கள் எப்பொழுதும் செய்துள்ளது போன்றே நேராக இருளுக்குள் நடந்து சென்று விடுவார்கள்.
Watch now, we find out the same cause that the day that they reject the churches, reject the message, crucify the word, take the word out.
இப்பொழுது கவனியுங்கள், இன்றைக்கு அதே காரணத்தினால்தான் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். சபைகளும் செய்தியை புறக்கணிக்கின்றன. வார்த்தையை சிலுவையில் அறிந்து வார்த்தையை வெளியே எடுத்து போடுகிறார் என்பதை நாம் கண்டறிகிறோம்.
Now, if you don't belong to it, you can't even have your church. They'll close it down. You've got to come into it. If you don't do it, you're closed down. Then what about it? Oh, stand for that which is right. Remember, it's crucifixion time again, really.
இப்பொழுது நீங்கள் அதை சார்ந்திருக்கவில்லை என்றால் நீங்கள் உங்கள் சபையும் கூட வைத்திருக்க முடியாது. அவர்கள் அதை மூடிவிடுவார்கள். நீங்கள் அதற்குள்ளாக வந்தாக வேண்டும். நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் நீங்கள் மூடப்பட்டு விடுவீர்கள். எனவே அதை குறித்து என்ன, ஓ சரியானது போ, அதற்காக நில்லுங்கள். நினைவிருக்கட்டும், இது ஏறத்தாழ மீண்டுமாய் சிலுவையில் அறைகின்ற நேரமாய் உள்ளது.
The greatest robbery the world ever had in England not long ago, the greatest robbery that was ever performed was done by a false line.
அண்மையில் உலகத்தில் எப்போதும் நடந்திராத மிகப்பெரிய வழிப்பறி கொள்ளை இங்கிலாந்தில் நடக்க போலியான வெளிச்சம் காரணமாக இருந்தது. எப்போதும் நடந்திராத மிகப்பெரிய வழிப்பறி கொள்ளை ஒரு போலி வெளிச்சத்தினால் செய்யப்பட்டது.
$7 million robbery was done by a false light that slowed that train down and Scotland Yard couldn't find the man. They got away with it so slick.
ரயில் வண்டியின் வேகத்தை குறைத்த ஒரு போலி வெளிச்சத்தினால் $70 லட்சம் வழிப்பறி கொள்ளையாக அடிக்கப்பட்டது. இங்கிலாந்தின் துப்பறியும் ரகசிய காவல்துறை படையினர்களால் அந்த மனிதனை கண்டுபிடிக்க முடியாமல் போயிற்று. அவர்கள் அவ்வளவு திறமையாய் தண்டனையே பெறாமல்
தப்பிவிட்டனர்.
இயற்கையில் கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட கொள்ளைகளிலேயே மிகப்பெரிய வழிப்பறி கொள்ளை என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது உலகத்தை கொள்ளையடித்து விட்டது. அதனுடைய மிகப்பெரிய வழிப்பறி கொள்ளையாய் உள்ளது.
The greatest robbery that was ever done to the Church of Jesus Christ is done by false light, a glass, some other age, and rejecting the light that's predicted for this age.
இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு இதுவரை நடந்ததிலேயே மிகப்பெரிய கொள்ளை இதுவனில் இந்த காலத்திற்கு முன்னறிவிக்கப்பட்டிருக்கிற வெளிச்சத்தை புறக்கணித்து மற்ற ஏதோ ஒரு காலத்தின் பளபளப்பில் போலியான வெளிச்சத்தில் நடப்பதே ஆகும்.
ஆமென்.
போலியான வெளிச்சம், நேற்றைய ஒளியின் பளபளப்பே, நேற்றைய வெளிச்சத்தின் பளபளப்பில் நடக்காதீர்கள். இன்றைய சூரியனை வெப்பத்திலேயே நடந்து செல்லுங்கள். அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன என்று கூறுகிற ஒரு ஸ்தாபன திரைக்குள்ளாக உங்களை மறைத்துக் கொள்ளாதீர்கள்.
Jesus said, these signs shall follow them that believe. In my name they shall cast out devils. They shall speak with new tongues. These signs shall follow them.
ஏசு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், இந்த அடையாளங்கள் அவர்களை பின்தொடரும் என்றார்.
They said it's all right for the apostles, not for us. That's a glare.
Amen.
Jesus said, these signs shall follow them that believe to all the world. Yes, sir.
அவர்கள் அது அப்போஸ்தலர்களுக்கு சரியானதாய் உள்ளது, நமக்காரதல்ல என்கிறார்கள். அது ஒரு வழியின் பளபளப்பு. இயேசு உலகம் முழுவதற்கும் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவர் என்றார். ஆமையா.
Now what's the matter? Walking in the glare. It's called the greatest robbery. It's taken the Christ from the church.
இப்பொழுது காரியம் என்ன? ஒரு ஒளியின் பளபளப்பில் நடப்பது அதுவே மிகப்பெரிய கொள்ளைக்கு காரணமாக இருக்கிறது. அது சபையிலிருந்து கிறிஸ்துவை எடுத்து விடுகின்றது.
See how the Christ manifests himself in a word that's promised today but some cold creed of yesterday. It doesn't warn the seed. No, sir. The church's greatest robbery.
பாருங்கள், கிறிஸ்து தம்மை இன்றைக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள வார்த்தையில் வெளிப்படுத்தும் போது எப்படி ஏதோ குளிர்ந்து போன நேற்றைய கோட்பாட்டில் வெளிப்படுத்தக்கூடும்? அது வித்தை உஷ்ணப்படுத்துகிறதில்லை. இல்லையா, சபையினுடைய மிகப்பெரிய கொள்ளையாயிற்றே.
Warm. But remember, that cold, creed light will not ripen the seed of today. It denies the seed.
Amen.
It's the fog gets up on the earth, the dishes.
வெப்பமா? நினைவிருக்கட்டும், அந்த குளிர்ந்து போன கோட்பாட்டின் வெளிச்சம் இன்றைய வித்தை முதிர்ச்சடைய செய்யாது. அது வித்தை மறுக்கிறது. அது பூமியின் மேல் இருக்கிற மூடுபடியாய் அடர்த்தியாய் உள்ளது.
It's time for God to rise and turn the light again.
Amen.
Speak his word to live. Certainly, light. That cold creed won't ripen the grain. It certainly won't.
இது தேவன் எழும்பி வெளிச்சத்தை மீண்டும் பிரகாசிக்க செய்து அவருடைய வார்த்தையை ஜீவிக்க செய்ய முடியாத நேரமாய் உள்ளது. நிச்சயமாக வெளிச்சமே, அந்த குளிர்ந்து போன கோட்பாடு தானியத்தை முதிர்ச்சி அடைய செய்யாது. அது நிச்சயமாக செய்யாது.
And remember, civilization has traveled with the sun. And I told you in the beginning, I have to watch parables the way nature runs. I haven't the education to do it. I don't want it. I'm going to have all of God and all the education in the world. I have Jesus Christ. I see you live his word right through. That's all I need to know.
நினைவிருக்கட்டும், நாகரிகம் சூரியனோடு பிரயாணம் செய்துள்ளது. நான் துவக்கத்தில் கூறினது போல நான் இயற்கை தடையின்றி இயங்குவதையும் ஊமைகளையும் கவனிக்க வேண்டியவராயிருக்கிறேன். நான் அதை செய்ய கல்வியறிவை பெற்றிருக்கவில்லை. நான் அதை செய்ய விரும்புகிறதில்லை. நான் உலகத்தில் உள்ள எல்லா கல்வியறிவுகளை காட்டிலும் நான் பெற்றிருக்கிறதையே பெற்றுக் கொள்ள விரும்புகிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை உடனாக இருக்கிறேன். நான் அவரை அவருடைய வார்த்தையின் மூலமாக ஜீவிப்பதை காண்கிறேன். நான் அறிந்து கொள்ள விரும்புவதெல்லாம் அவ்வளவுதான்.
And if a man is born to the Spirit of God, he'll search the Scripture to see if it's the answer for today. The answer of the day is Christ. Christ is the Word. When the Word comes to life, it shows the light, this promise of the day.
ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியில் பிறந்திருந்தால் அவன் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அது இந்நாளுக்கான பதிலாய் உள்ளதா என்பதை காண்பான். இந்நாளுக்கான பதில் கிறிஸ்துவே. கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தையானது ஜீவனுக்கு வரும்பொழுது அது இந்நாளுக்கான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வெளிச்சத்தை காட்டுகிறது.
In this dark Laodicean age, just a few, as many as I receive, I chasten, I rebuke, repent, Jesus said, and return back. Turn to the Word. He is the Word. Come to Him. Yes, sir.
இந்த இரண்ட லவோதிக்கேய காலம் வெறுமென ஒரு சிலரையே நான் ஏற்றுக்கொண்டவர்களோ அவர்களை கடிதோடு சுற்றுகிறேன், மனம் திரும்புங்கள் என்கிறது. இயேசு திரும்பி வாருங்கள் என்றார். வார்த்தைக்கு திரும்புங்கள், அவரே வார்த்தை, அவரண்டக்கே வாருங்கள். ஆமையா,
what's the light? It come from the east going west. We're at the west coast. It had three stages, didn't it? It had three stages across the water three times.
வெளிச்சத்தை கவனியுங்கள், அது கிழக்கிலிருந்து வந்து மேற்கே செல்கிறது. நாம் மேற்கு கரையில் இருக்கிறோம். அதற்கு மூன்று கட்டங்கள் இருந்தன இல்லையா? அதற்கு மூன்று கட்டங்கள் இருந்தன. அது மூன்று முறை தண்ணீரை கடந்தது.
From Paul across the Mediterranean, come into Germany. Germany lit up with Luther, across the English Channel, over into the United States, and now over into England. Then England had come across the Pacific to the United States, and she's worked her way down through Luther's message on down to until the last part of it is here on the West Coast again.
பவுலிலிருந்து மத்திய தரைக்கடலை கடந்து ஜெர்மனிக்கு வந்து லூத்தரால் ஜெர்மனியில் வெளிச்சமூட்டப்பட்டு இங்கிலாந்து நாட்டு கால்வாயை கடந்தது. ஐக்கிய நாடுகளுக்குள்ளாக வந்து இங்கிலாந்திற்குள், பின்னர் இங்கிலாந்தை கடந்து அது பசிபிக் வழியாக ஐக்கிய நாடுகளுக்குள்ளாக வந்தது. அது லூத்தருடைய செய்தியின் மூலமாக கிரியை செய்து தொடர்ந்து அதன் கடைசி பாகம் வரையிலுமே இங்கே மேற்கு கரை வரை மீண்டுமாக தன்னுடைய பாதையில் கிரியை செய்தது.
And from the rising of the grain, from all the way back from Luther, all the way down to the age, it ought to be the fullness of the gospel now. The power of God to ripen.
தானியத்தின் முதிர்ச்சியிலிருந்து லூத்தரின் காலம் முதற்கொண்டே மற்ற காலங்களிலூடாக கடந்து வந்து இப்பொழுது அது பூரண சுவிசேஷத்தை அடைய தேவனுடைய வல்லமையினால் முதிர்ச்சி அடைய வேண்டும்.
The light that's been shown through justification, sanctification in the Pentecostal age ought to ripen the bride tree for the coming of the Lord Jesus Christ. That Christ can be manifested in His church as one person, Him and His wife, Him and His bride. Amen.
நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், பெந்தேகோஸ்தே காலத்தின் மூலம் காட்டப்பட்ட வெளிச்சத்தின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வரைக்கென மனவாட்டி மரம் முதிர்ச்சடைய வேண்டும். அப்பொழுது கிறிஸ்து தம்முடைய சபையில் ஒரே நபராக அவரும் அவருடைய மனைவியுமாக அவரும் அவருடைய மனவாட்டியுமாக வெளிப்படுத்தப்பட முடியும். ஆமென்.
This is the hour we're living. This is the light of the day. Walk in it. Be saved all the ends of the world.
இந்த வேளையில் தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவே இந்நாளின் வெளிச்சமாய் உள்ளது. அதிலே நடவுங்கள். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே ரட்சிக்கப்படுங்கள்.
Church glare of this day was very deceiving, Jesus said in Matthew 24. He said it would deceive the very elected if possible.
இந்நாளின் போலியான பளபளப்பு சபையை அதிகமாய் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு மத்தேயு 24 கூறினார், அவர் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக என்றார்.
See, not Luther wouldn't receive, Luther couldn't deceive a Methodist. A Methodist couldn't deceive a Pentecost.
Amen.
That's right, see. But what about the bride? That's what puts the Pentecostals' eyes out.
பாருங்கள், இல்லை, லூத்தர் பெற்றுக் கொள்ளவில்லை. லூத்தர் ஒரு மெத்தோடிஸ்டை வஞ்சிக்க முடியாது. ஒரு மெத்தோடிஸ்ட் ஒரு பெந்தேகோஸ்தக்காரனை வஞ்சிக்க முடியாது. அது உண்மை, பாருங்கள். ஆனால் மனவாட்டியை குறித்தென்ன? அதனால் தான் பெந்தேகோஸ்தையின் கண்கள் மறைக்கப்பட்டுள்ளது.
Yeah. See, you went back to your creed, to your form, organized, and done a bunch of men telling you what to do. The Bible promises these things. We need men and women that's filled with the Spirit of God.
ஆம், பாருங்கள், நீங்கள் உங்களுடைய கோட்பாட்டிற்கு, உங்களுடைய முறைமைக்கு, ஸ்தாபனத்திற்கு திரும்பிச் சென்று என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிற ஒரு கூட்ட மனிதரையே ஏற்படுத்திக் கொண்டீர்கள். வேதம் இந்த காரியங்களை வாக்களிக்கிறது. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படுகின்ற புருஷர்களும் ஸ்திரீகளுமே நமக்கு தேவை.
If you say you got the Spirit of God in you and God makes a certain promise in here, how can that Holy Ghost punctuate and say, well, it might be all right for another age? We don't believe it that way. That ain't the Holy Spirit.
நீங்கள் உங்களுக்குள் தேவனுடைய ஆவியை பெற்றிருப்பதாக நீங்கள் கூறினால், தேவன் ஒரு குறிப்பிட்ட வாக்குத்தத்தத்தை உண்டு பண்ணுகிற போது, நல்லது, அது இன்னொரு காலத்திற்கானதாக இருக்கலாம். நாங்கள் அதை அந்த விதமாக விசுவாசிக்கிறதில்லை என்று எப்படி பரிசுத்த ஆவியானவரால் அதை வலியுறுத்தி கூற முடியும்? அது பரிசுத்த ஆவியே அல்ல.
The man that's filled with God, him and the Word is one. Certainly it is. It's a product of a union between God and man.
தேவனால் நிரப்பப்பட்டிருக்கிற மனிதருக்கு அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றாகவே இருக்கிறது. நிச்சயமாகவே அது ஒன்றாகவே இருக்கிறது. அது தேவனுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள ஒரு இணைப்பாய், ஒரு சந்திப்பின் விளைபயனாய் உள்ளது.
How can a woman that's going to be a husband of a man contrary doing the things that he don't want her to do? How can we flirt with the world and denominations and organizations and turn down the light of the hour?
ஒரு கணவனாக போகிற ஒரு மனிதனுக்கு மனைவியாக போகும் ஒரு ஸ்திரீ எப்படி அவன் விரும்பாத காரியங்களை முரண்பாடாக அவள் செய்ய முடியும்? நாம் உலகத்தோடும் ஸ்தாபனங்களோடும் ஸ்தாபன அமைப்புகளோடும் சரசமாடிக்கொண்டு எப்படி இவளைக்கான வெளிச்சத்தை புறக்கணித்து தள்ள முடியும்?
How can it be done, brother and sister, with godly love and respect for each one of you? How can we accept these things? How can we hear it? It throws right back in our lap again.
சகோதரனே, சகோதரியே, அது எப்படி செய்யப்படக்கூடும்? உங்கள் ஒவ்வொருவர் மீதும் தெய்வீக அன்பும் மரியாதையும் கொண்டுள்ளேன். எப்படி நாம் இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி நாம் அதை கேட்க முடியும்? அது மீண்டுமாய் நம்முடைய மடியிலேயே திரும்பவும் எரியப்படுகிறது.
Don't condemn Lutherans because they condemn Catholic. Don't condemn Wesley because he condemned Lutheran. See like that, when you condemn the thing that's happening today and turn from it.
லூத்தரன்கள் கத்தோலிக்கர்களை படித்துரைத்த காரணத்தால் அவர்களை படித்துரைக்காதீர்கள். வெஸ்லி லூத்தரன்களை படித்துரைத்த காரணத்தால் அவரை படித்துரைக்காதீர்கள். பாருங்கள், அந்த விதமாகவே நீங்கள் இன்றைக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியத்தை படித்துரைத்து அதிலிருந்து விலகிக் கொள்ளும் போது,
when you see your church is going to this great ecumenical move and so forth, that leading everyone into the mark of the beast, and you've got it, many honest hearted people walk right straight into it.
நீங்கள் உங்களுடைய சபைகள் இந்த உலக கிறிஸ்தவ பெரிய ஐக்கிய சபை சங்கத்தின் அசைவுக்குள்ளாக செல்வதை காணும் போது, இன்னும் மற்றவைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் மிருகத்தின் முத்திரைக்குள்ளாக வழிநடத்தி செல்லும். நீங்கள் அதை பெற்றிருக்கிறீர்கள். அநேக உத்தம இருதயம் கொண்ட ஜனங்கள் நேராக அதற்குள்ளாக நடக்கின்றனர்.
They say they're good people, holy people. So are those priests. If I had to take the holiness of Jesus Christ or the fruits of the Spirit, many of you went on this. Now, no disregard to it. I believe every word of it.
நீங்கள் அவர்கள் நல்ல ஜனங்கள், பரிசுத்தமான ஜனங்கள் என்கின்றீர்கள். அந்த ஆசாரியர்களும் அந்த விதமாகத்தான் இருந்தனர். நான் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை அல்லது ஆவியின் கனியை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருந்ததால் உங்களில் அநேகர் இதன் பேரில் சென்று விட்டீர்கள். இப்பொழுது அதை குறித்து கனமின்மையாய் அல்ல, நான் அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும்
விசுவாசிக்கிறேன்.
அநேகர், ஓ, நான் பாஷைகளில் பேசினேன், நான் அதை பெற்றுவிட்டேன் என்று கூறுவார்கள். அதுவல்லது, இல்லையா? அவர்கள் அநேகர் ஆவியின் கனி அதுதான் என்கிறார்கள். அதுவா?
Let's put Jesus on trial. God, forgive me for a moment. Let's bring you up and I'll be the priest. I say to you, this young fellow come into the city called Jesus of Nazareth. Don't you listen to him? We believe the fruit of the Spirit.
நாம் சற்று நேரம் இயேசுவை வழக்கு விசாரணையில் வைப்போம். தேவனே, என்னை மன்னியும். நாங்கள் உங்கள் நினைவிற்கு கொண்டு வருகிறோம். நான் ஆசாரியனாய் உள்ளேன். நசரேனாகிய இயேசு என்று அழைக்கப்பட்ட இந்த வாலிப நபர் பட்டணத்திற்குள்ளாக வந்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு செவி கொடுக்க வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் ஆவியின் கனிகளை விசுவாசிக்கிறோம்.
Look here, your kind old priest. He, his grandfather, great grandfather, all were priests. He sacrificed all his young life. He stayed right in the seminary.
இப்பொழுது இங்கே உங்களுடைய அன்பான வயோதிப ஆசாரியனை பாருங்கள். அவனுடைய பாட்டனார் பூட்டனார் எல்லோருமே ஆசாரியர்களாக இருந்தனர். அவன் தன்னுடைய வாலிப ஜீவியம் முழுவதையும் தியாகம் செய்தான். அவன் குருவாலயத்திலேயே தரித்திருந்தான்.
He watched, he believed, he done everything they were taught him. He knows the scriptures from A to Z. He even writes it himself. Writes the scriptures himself. The scribes, here he is, a grand man. You know he is.
அவன் விழிப்போடிருந்தான், அவன் விசுவாசித்தான். அவர்கள் அவனுக்கு போதித்த ஒவ்வொன்றையும் அவன் செய்து வந்தான். அவன் வேதவாக்கியங்களை தொடக்கத்திலிருந்து முடிவு வரை அறிந்திருக்கிறான். அவன் தானே அதை எழுதவும் கூட செய்கிறான். வேத பாரகர்கள் செய்கிறதைப் போல வேதவாக்கியங்களை தானே எழுதுகிறான். இதோ அவன் ஒரு மாட்சிமையான மனிதனாக இருக்கிறானே, நீங்கள் அவனை அறிந்திருக்கிறீர்கள்.
What happened when your mother was giving birth to you? Who stood by your bedside? That kind old priest. When mother and dad was going to separate, who put their arms around both and led them back to God? That kind old priest. Yeah.
உங்களுடைய தாயார் உங்களை பிரசவித்த போது என்ன சம்பவித்தது? உங்களுக்கு அருகில் நின்றது யார்? அந்த அன்பான வயோதிப ஆசாரியனே. தாயும் தகப்பனும் பிரிந்து போதாயிருந்த போது அவர்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் போட்டுக்கொள்ள செய்து அவர்களை மீண்டுமாய் தேவனண்டைக்கு வழிநடத்தினது யார்? அந்த அன்பான வயோதிப ஆசாரியனே. ஆம்.
And here, Jehovah requires a lamb for sacrifice for sin. The businessman, they live in cities here, and they sell their goods and so forth, and their products and produce and whatever they're going to sell. They don't raise lambs.
Inge, Yehovavirku, paavathirkana oru baliyaga, oru aattukutti thevaiyirukkirathu. வர்த்தக புருஷர்கள் அவர்கள் இங்கே பட்டணங்களில் ஜீவிக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பொருட்கள் முதலியவற்றையும் தங்களுடைய உற்பத்தி பொருட்களையும் உற்பத்திகளையும் அவர்கள் என்னவெல்லாம் இருக்க போதாக உள்ளனரோ அதையெல்லாம் விற்கிறார்கள். அவர்கள் ஆட்டுக்குட்டிகளை வளர்க்கிறதில்லை.
And what did the priest do? Made a little stand up there for him to sell lambs so this man could go and curry soul with Jehovah.
அந்த ஆசாரியர்கள் என்ன செய்தனர்? இந்த மனிதர் உள்ளே போய் யெகோவாவோடு தன்னுடைய ஆத்மாவை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக அவர்களுக்காகவே ஆட்டுக்குட்டிகளை விற்பதற்காகவே அங்கு ஒரு சிறு சந்தைக்கடை அடுக்குப்பாடையை உண்டு பண்ணினர்.
What did this fellow Jesus of Nazareth do? What church did he come from? What denomination does he belong to? What fellowship card? We'll kick him out. We've all got to do it because he condemns every one of us.
நசரேயனாகிய இயேசு என்னும் இந்த நபர் என்ன செய்தார்? அவர் எந்த சபையிலிருந்து வந்தார்? அவர் எந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்? எந்த ஐக்கிய அட்டையை வைத்துள்ளார்? நாம் அவரை உதைத்து தள்ளுவோம். நமக்கு அவரோடு எவ்வித சம்பந்தமும் இருக்கக்கூடாது, ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் எதிராக குற்றம் சாட்டுகிறார்.
What did he do? He goes up there and takes that where men are trying to get their soul saved, the church as we would call it today, you spiritual minded people. He kicked over the table, threw out the chains, took ropes and tied them together and ran out and called that godly old priest of yours the son of the devil.
அவர் என்ன செய்தார்? ஜனங்கள் தங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்கும்படி முயற்சித்துக் கொண்டிருக்கிற இடத்திற்கே, இன்றைக்கு நாம் அதை சபை என்று அழைக்கிறது போன்ற இடத்திற்கே, அங்கு அவர் சென்று ஆவிக்குரிய சிந்தை கொண்ட ஜனங்களாகிய உங்களை பிடித்து அவர் மேஜைகளை கவிழ்த்து போட்டு சில்லறை காசுகளை வீசி எறிந்து கயிறுகளை எடுத்து அவைகளை சாட்டையாக பின்னி அடித்து அவர்களை துரத்தி உங்களுடைய தேவபக்தியான வயோதிப ஆசாரியனை பிசாசின் குமாரன் என்று அழைத்தார்.
That kind old man that loans you that money when you're in trouble, who's going to stand by you and bury you when you're dead, that kind old priest, he's got the fruit of the Spirit. But does this Jesus of Nazareth have the fruit of the Spirit?
நீங்கள் தொல்லைக்குள்ளாக இருந்தபோது உங்களுக்கு பணத்தை கடனாக வழங்கிய அந்த அன்பான வயோதிப மனிதனையே அவ்வாறு அழைத்தார். நீங்கள் மரிக்கும் போது உங்களுக்கு அருகில் நின்று உங்களை அடக்கம் செய்யப் போகிறது யார்? அந்த அன்பான வயோதிப ஆசாரியனே. அவர் ஆவியின் கனியை பெற்றிருக்கிறார். ஆனால் இந்த நசரேயனாகிய இயேசுவினிடத்தில் ஆவியின் கனிகள் உண்டா?
You can't judge by speaking in tongues, neither can you judge by the fruit of the Spirit, but it's a manifestation of the Word of God. Not to lie, it's a lie that does it, the man that walks in that light.
நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசுவதன் மூலமாக நிதானிக்க முடியாது. ஆவியின் கனியைக் கொண்டு நீங்கள் தீர்ப்பு கூறிவிட முடியாது. ஆனால் அது வெளிச்சத்தை கொண்டு வருகின்ற தேவனுடைய வார்த்தையின் வெளிப்படுத்தலாக இருக்கிறது. வெளிச்சமே அதை செய்கிறது. அந்த வெளிச்சத்தில் நடக்கிற மனிதனே,
Jesus Christ was not failing upon speaking in tongues, though he did. He was not the fruit of the Spirit, though he did. You couldn't judge it. But he believed and punctuated that God lived every word of the promise of that day through him. That's the light of the hour. That's the evidence.
இயேசு கிறிஸ்து அந்நிய பாஷையில் பேசியிருந்தும் அவர் அதை ஆதாரமாக கொண்டிருக்கவில்லை. அவர் ஆவியின் கனியாயிருந்தும் அவர் ஆவியின் கனியற்றவராகவே கருதப்பட்டார். நீங்கள் அதனை நியாயந்திருக்கவே முடியாது. ஆனால் அவர் விசுவாசித்து அதை வலியுறுத்தினார். தேவன் அந்நாளின் வாக்குத்தத்தமாயிருந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் மூலம் ஜீவித்தார். அதுவே அவ்வேளையின் வெளிச்சமாய் உள்ளது. அதுதான் அடையாளம்.
When a man tells me that the Holy Ghost falling in them will deny the word of God being so, there's something wrong with it.
அவர்களுக்குள் விடும் பரிசுத்த ஆவியானது தேவனுடைய வார்த்தை இவ்விதமாக இருப்பதை மறுதளிக்கும் என்று ஒரு மனிதன் கூறுகிற போது அதனோடு ஏதோ காரியம் தவறாய் உள்ளது.
There's something wrong with our seminaries and so forth when they teach men all this brainwashed theology and stuff of today.
அவர்கள் ஒரு மனிதனுக்கு இங்கிருக்கின்ற கருத்து மாற்றத்துக்கான வன்பிடி போதனையான வேதசாஸ்திர மனத்தையும் இன்றைய கோட்பாட்டையும் போதிக்கும் போது நம்முடைய வேத பாட பள்ளிகளில் ஏதோ காரியம் தவறாய் உள்ளது.
That man would have done the same against the word of God and lead him right into that ecumenical slaughter down there. Certainly it's wrong.
அந்த மனிதர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக அதை செய்து அவர்களை அங்குள்ள அந்த உலக கிறிஸ்தவ சபைகளின் ஐக்கிய படுகொலை களத்திற்கு நேராக வழிநடத்துகிறார்கள். ஏன்? நிச்சயமாகவே அது தவறு.
I speak that in the name of the Lord. You watch and see if it isn't true. The light of the hour.
நான் கர்த்தருடைய நாமத்தில் அதை உரைக்கிறேன். நீங்கள் இவ்வேளையின் வெளிச்சம், இந்த வெளிச்சம் இது உண்மையானதானா என்பதை நீங்கள் கவனித்திருந்து பாருங்கள்.
Those cold creeds can never bring a harvest. We've got to have a church that's washed in the blood of the Lamb and become one with the Word. Be the church.
இந்த குளிர்ந்து போன கோட்பாடுகள்
ஒரு அறுவடையை ஒருபோதும் கொண்டு வர முடியாது. நாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் கழுவப்பட்டுள்ள ஒரு சபையை, வார்த்தையோடு ஒன்றான சபையே உடையவர்களாயிருக்க வேண்டும்.
Church declares at this day, Jesus said, very deceiving, almost the elected, if it were possible. Just the elected. But as it was in the days of Noah, when 8 souls were saved, so shall it be in the coming of the Son of Man. Very, very few will be saved at that time.
சபை இந்நாளின் பலபலப்பில் மிகவும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூட என்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மட்டுமே. ஆனால் நோவாவின் நாட்களில் 8 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டிருந்த போது எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அந்த நேரத்தில் மிக மிக சொற்பமானவர்களே காப்பாற்றப்படுவார்கள்.
What does it do? It leads right on to the slaughter. We find that in this present darkness that we're living. I'm closing by saying this.
அது என்ன செய்கிறது? அது கொலைக்களத்திற்கு நேராக வழிநடத்துகிறது. இப்பொழுதுள்ள இந்த இருளில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கண்டறிகிறோம். நான் முடிக்கையில் இதை கூறுகிறேன்.
In this present darkness that we're living, these days that we're now living in, when light has done, turned out in the heavens, has turned out here most before to show us, showed by the Bible and the seven seals what was taking place.
இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த அந்தகார இருளில், இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில் வெளிச்சமானது வானத்திலிருந்து பிரகாசிக்கப்படுகின்ற போது அது நமக்கு காட்சியளிக்கும்படியாக இங்கு நமக்கு மத்தியிலே பிரகாசித்துள்ளது. வேதாகமத்தின் மூலமாக என்ன சம்பவித்துக் கொண்டிருந்தது என்பது 7 முத்திரைகளில் காட்டப்பட்டது.
Here God declares it right in the heaven. Come flat down and declares on earth. Then the church is walking out into it.
Amen. இங்கு தேவன் அதை வானத்தில் தெரிவித்து நேராக இறங்கி வந்து பூமியின் மேலும் அதை அறிவிக்கிறார். சபைகள் அதற்குள்ளாக நடந்து செல்கின்றதே.
Who saved that little word-keeping bride then? What's going to happen to her when she's turned out into the cold by herself? She won't be cold. The vindicated word of the promise this day.
ஆகையால் வார்த்தையை காத்துக்கொள்ளும் அந்த சிறிய மனவாட்டியை காத்துக் கொள்வது யார்? அவள் தானாகவே குளிர்ந்து போனவளாய் மாறிவிடுகின்ற போது அவளுக்கு என்ன சம்பவிக்கப் போகிறது? அவள் இந்நாளின் ரூபகாரப்படுத்தப்பட்ட வாக்குத்தமான வார்த்தையாயிருக்கிறபடியால் குளிர்ந்து போக மாட்டாள்.
Oh yes, it's like it's puzzling. I know it is to people to see the church just say what's just almost the same thing. Jesus said it would be that way. It would deceive the very elected if it was possible.
ஒரு விதமான அது குழப்பமாயிருக்கிறது. நல்லது, அது கிட்டத்தட்ட அதே காரியம்தான் என்று சபை வெறுமன கூறுகிறதை ஜனங்கள் காணும் போது அது ஜனங்களுக்கு குழப்பமாயிருக்கிறது என்பதை நான் அறிவேன். அது அவ்விதமாயிருக்கும் என்று இயேசு கூறினார். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக என்ற அளவிற்கு அது இருக்கும். ஓ ஆம் ஆமையா.
Just reminds me of a fellow in Florida not long ago. He was talking and said he had a Chevrolet car that went out on him in Florida and said he took it to the garage.
அண்மையில் பிளாரிடாவில் இருந்த ஒரு மனிதனை குறித்து என் நினைவிற்கு வருகிறது. அவன் பேசிக் கொண்டிருந்த போது பிளாரிடாவில் அவன் பெயரில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு சவர்லட் காரை அவன் வைத்திருந்ததாகவும் அவன் அதை மோட்டார் வண்டி பழுது பார்க்கும் கொட்டிலிற்கு கொண்டு சென்றதாகவும் கூறினான்.
And this mechanic was going along there and he got everything set together and he couldn't get it to start. He put everything in it that he could.
இந்த பொறித்துறை வினைஞர் அங்கு சென்று அவர் எல்லாவற்றையும் ஒன்றாக பொருத்தி வைத்த பின்னரும் அவரால் அதை இயக்க வைக்க முடியாமல் போயிற்று. அவரால் முடிந்தளவு எல்லாவற்றையும் அவரதில் பொருத்தி வைத்தார். அவர் இந்த வித்தியாசமான பொருட்களையும் மற்ற ஏதோ ஒன்றையும் புதுப்பித்தும் அது இயங்கவில்லை. அவரால் அதை இயக்க வைக்க முடியாமல் போயிற்று. அவர் அப்படியே தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருந்தார். அந்த சிறு பொறித்துறை வினைஞர் நரம்பு கோளாறுடையவராய் கட்டடம் முழுவதும் ஓடிக்கொண்டு இதையும் அதையும் எடுத்துக் கொண்டிருந்தார். அங்கு நின்று கொண்டிருந்த மனிதரோ, நான் என்னுடைய காருக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு நேரமாகிவிட்டது, உம்மால் அதை இயக்க முடியவில்லையா என்று கேட்டார். அவரோ, என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறி உண்மையிலேயே பதற்றத்துடன் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருந்தார். இவர் பக்கத்தில் நடந்து வந்தார். நல்ல ஆடை அணிந்திருந்த ஒரு பெருந்தன்மையாளர் நடந்து சென்று அவரை சற்று நேரம் பார்த்துவிட்டு அவர் தன் தலையை சற்று நேரம் அதில் நுழைத்து பார்த்துவிட்டு அவர் அந்த பொறித்துறை வினைஞரிடம், நீர் ஏன் இதை தொடக்கூடாது, நீங்கள் அங்கு மின்சாரத்தை பெறவில்லையே என்றார்.
So he said, I never thought of that. So he just turned that other little thing, what it was there, and he got the current, the car started.
எனவே இவர் நான் அதை குறித்து சிந்திக்கவே இல்லை என்றார். ஆகையால் அவர் அங்கிருந்த அந்த மற்ற சிறு சாதனத்தை திருகினார். அப்பொழுது அவர் அதற்குள் மின்சாரம் பாய்வதை கண்டபோது கார் இயங்க ஆரம்பித்தது.
He turned around and said, "Who are you?" You know who he was? The chief engineer of the General Motor. He made the thing. He designed it.
இவர் திரும்பி பார்த்து, "நீர் யார் என்று கேட்டார். அவர் யாரா இருந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? முதன்மையான விசைப்பொறி இயந்திர நிறுவனத்தின் தலைமை பொறியாளர். அவரே அந்த சாதனத்தை உற்பத்தி செய்தவர். அவரே அதன் இயங்குமுறையை வகுத்தவர்.
This hour, brother, when we wonder what's the matter with our revival, what's the matter? We got the material and everything. We got the mechanics, but where's the dynamics? That's what we need to move Jesus Christ in on the scene.
சகோதரனே, இந்த வேளையில் நம்முடைய எழுப்புதலோடு உள்ள காரியம் என்ன என்று நாம் வியப்படையும் போது, காரியம் என்னவாய் உள்ளது? நாம் சாதனங்களையும் மற்ற ஒவ்வொன்றையும் பெற்றிருக்கிறோம். நாம் இயங்கு சாதனத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் இயங்கு சக்தி எங்கே? இயேசு கிறிஸ்துவை காட்சியில் அசைவாட செய்யும்படியாய் நமக்கு தேவையாயிருப்பது
அதுதான்.
காரியம் என்ன? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர் அந்த இயங்கு சக்தியை தொடக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா! அவரே இயங்கு சாதனத்தின் இயங்கு சக்தியாயிருக்கிறார்.
We stand today as Pentecostal, one of the greatest churches in the nation. Thousands times thousands added each year. But where is that Holy Ghost?
இன்னைக்கு பெந்தேகோஸ்தையினராய் தேசத்தில் உள்ள மிகப்பெரிய சபைகளில் ஒன்றாய் ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கானோரை சேர்த்துக் கொள்கிறவர்களுமாய் நிற்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்கே?
We've accepted by speaking in tongues, and we've seen how it's acted. Methodists accepted by shouting, Luther accepted by faith, and so forth like that. That isn't it. It's the Word. Amen. It's the Word turned on the light, turns on the mechanics, and they become dynamics.
நாம் அந்நிய பாஷைகளில் பேசுவதன் மூலமாய் அதை ஏற்றுக்கொண்டோம். அது எப்படி கிரியை செய்கிறது என்பதையும் நாம் கண்டோம். மெத்தோடிஸ்டுகள் சத்தமிடுவதன் மூலம் அதை ஏற்றுக்கொள்கின்றனர். லூத்தர் விசுவாசத்தினால் அதை ஏற்றுக்கொண்டார். இந்த விதமாய் உள்ளனர். அதுவல்ல, அது வார்த்தையாகிற்று. அது திருப்பப்பட்ட வார்த்தையாயும் வெளிச்சம் இயங்கு சாதனங்களின் மீது பிரகாசிக்க அவைகள் இயங்கு சக்திகளாக
ஆகின்றன.
இயங்கு சக்தியானது இயங்கு சக்தி இயங்கு சாதனத்தண்டை வருகிற பொழுது அவைகள் இயங்கு சக்திகளாயிருக்கின்றன. அது பொருளை இயக்க துவக்குகிறது. அது உண்மை. வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
If it's one of those things messed up on it, it won't start. Lay aside every weight, every ism, every creed. That the dynamics of the Holy Spirit might flow through the Word and vindicate the Word, this promise of this day. Then the great church of God will rise to her feet like a jet propelled plane, take off to the skies to meet her master. That's exactly right.
அதர் மீதுள்ள ஒரு சிறு பொருள் தவறப்பட்டிருக்குமேயானால் அது இயங்காது. பாரமான யாவற்றையும் ஒவ்வொரு கொள்கையையும் ஒவ்வொரு கோட்பாட்டையும் தள்ளிவிட்டு இயங்கு சக்தியான பரிசுத்த ஆவியானவர் இந்நாளில் வாக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை நிரூபிக்க வார்த்தைகளூடாக பாய்ந்து செல்லட்டும். அப்பொழுது மகத்தான தேவனுடைய சபையானது பிற்றுவழி விசையால் இயங்கி முன்னோக்கி விரைந்து செல்லும் ஆகாய விமானத்தைப் போன்று தன்னுடைய காலூன்றி எழும்பி நின்று தன்னுடைய எஜமானை சந்திக்க ஆகாயத்திற்கு எழும்பிச் செல்லும். அது முற்றிலும் உண்மை.
Until we do that, it won't work. That's what it's about. Yes, sir. Who will do it? Who will keep it in this day that we're thinking about? Remember, brother.
நாம் அதை செய்கின்ற வரையிலும் அது கிரியை செய்யாது. அதுதான் காரியம். ஆமையா, யார் அதை செய்வார்? நாம் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்நாளில் யார் அதை காத்துக் கொள்வார்? சகோதரனே, நினைவிருக்கட்டும், நினைவிருக்கட்டும்.
It reminds me of another story, not going back to stories, but a friend of mine was standing at Carlsbad, New Mexico, when we was there holding a meeting of Carlsbad, and there's a bunch of people went out into this cave.
இப்பொழுது அது எனக்கு ஒரு மற்றொரு சிறு கதையை குறித்து நினைப்பூட்டுகிறது. கதைகளுக்கு திரும்பி செல்வதல்ல, ஆனால் என் நண்பன் ஒருவன் நியூ மெக்சிகோவில் உள்ள கார்ல்ஸ்பேட் என்னும் இடத்தில் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது நாங்கள் அங்கு கார்ல்ஸ்பேடில் ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த குகைக்குள்ளாக சென்றிருந்தனர்.
Oh, I never did like that stuff. Down there where it's deep, about a mile on the ground, I'm satisfied up here. So they went down, I want to go higher, not lower.
நான் அந்த விதமான காரியத்தை ஒருபோதும் பார்த்ததில்லை. கீழே அங்கு தரையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மைல் தூரம் ஆழம் இருந்தது. நான் இங்கு மேலே இருப்பதனால் திருப்தி அடைந்துள்ளேன். எனவே அவர்கள் அதனூடாக சென்றனர். நானோ உயரே செல்லவே விரும்புகிறேன், கீழே அல்ல.
So they took this fellow, went down in there, and his man friend and his little girl and little boy went down with him and went way down into a big basement, hundreds and hundreds and hundreds of feet below the surface of the earth, went down there.
அவர்கள் இந்த நபரை அங்கே கீழே அழைத்துக் கொண்டு சென்றனர். அவன் ஒரு ஆண் சிநேகிதனாயிருந்தான். அவனுடைய சிறிய பெண்ணும் சிறிய பையனும் அவர்களோடு இருந்தனர். அவர்கள் ஒரு பெரிய அடித்தளத்திற்கு சென்றனர். ஓ, பூமியின் மேற்பரப்பிற்கு கீழே அங்கே நூற்றுக்கணக்கான அடிகள் அங்கே கீழே சென்றனர் என்று நான் யூகிக்கிறேன்.
And the man there by the switch all at once turned off the switch. And it was so black and dark till you couldn't even see your hand moving down in front of your face.
அப்பொழுது அங்கே மின்சார திருப்பன் அருகே இருந்த ஒரு மனிதன் திடீரென்று அந்த மின்சார திருப்பனை அணைத்து விட்டான். அப்போது அது உங்கள் முகத்திற்கு முன்பாக உள்ள உங்களுடைய கை அசைவை கூட நீங்கள் காண முடியாத அளவிற்கு அவ்வளவு கருப்பாய் இருண்டு விட்டது.
A little girl, a little thing was real scared. She began to scream to the top of her voice. Oh, it's dark, it's dark, it's dark. Hysterically screaming.
ஒரு சிறுபெண், ஒரு சிறுமி உண்மையிலேயே பயந்து போய்விட்டாள். உடனே அவள் தன்னுடைய உச்சக்குரலில், ஓ, இருளாய் உள்ளதே, இருளாய் உள்ளதே, இருட்டாய் உள்ளதே என்று கூச்சலிட துவங்கி மிகுந்த பய உணர்ச்சியினால் கூச்சலிட்டாள்.
Her little brother had to be standing. He screamed out in the darkness. He said, "Fear not, little sister. There's a man here who can turn on the light."
அவளுடைய சிறிய சகோதரன் அங்கு நிற்கிறிருந்தது. அவன் அந்த இருட்டிலிருந்து கூச்சலிட்டு, சிறிய சகோதரியே, பயப்படாதே, விளக்கை போடக்கூடிய ஒரு மனிதன் இங்கே இருக்கிறார் என்று அவன் கூறினான்.
Hallelujah! What's your little church going to do? Don't worry! There's a man here today that can turn on the light! That's the Lord Jesus Christ! Oh yeah! The Lord Jesus Christ!
Hallelujah! சிறிய சபை என்ன செய்ய போகிறது? கவலைப்படாதீர்கள், இன்றைக்கு விளக்கை போடக்கூடிய ஒரு மனிதன் இங்கு இருக்கிறார். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகும். ஓ ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
Remember the blind, the rich man in the days of the birth of Jesus, they wasn't put out and blinded from the glare of Jerusalem when they got there asking about him. Their theology couldn't explain it, but when they turned aside, they followed to the eternal life.
நினைவிருக்கட்டும், இயேசுவின் பிறப்பின் நாளில் ஐசுவரியவான்கள் அவர்கள் அவரை குறித்து விரும்பிக் கொண்டு அவர்கள் அங்கே எருசலேமை அடைந்த போது அவர்கள் எருசலேமின் பளபளப்பான வெளிச்சத்தினால் குருளாக்கப்பட்டு வெளியே தள்ளப்படவில்லை. அவர்களுடைய வேதசாஸ்திரத்தால் அதை விளக்கிக் கொள்ள முடியாமல் போயிற்று. ஆனால் அவர்கள் அதை விட்டு திரும்பின போது அவர்கள் நித்திய ஜீவ வெளிச்ச தண்டைக்கு பின்தொடர்ந்து சென்றனர்.
You businessman today, don't watch the glares of these organizations, but hold on to the word. It leads you to the light. Fear not, little sister. There's a man here who can turn on the lights.
இன்றைக்கு வர்த்தக புருஷர்களாகிய நீங்கள் இந்த ஸ்தாபனங்களின் பளபளப்பான வெளிச்சத்தை கவனிக்காதீர்கள். ஆனால் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள், அதுவே உங்களை வெளிச்சத்தண்டைக்கு வழி நடத்துகிறது. சிறிய சகோதரியே, பயப்படாதே, விளக்குகளை போடக்கூடிய ஒரு மனிதர் இங்கே இருக்கிறார்.
There's a Christ church that makes his word live just the same as he was then. Vindicate himself that he's the same yesterday, today, and forever. Do you believe it? Let us stand.
அப்பொழுது அவர் இருந்ததைப் போன்றே அப்படியே மாறாதவராய் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிறார் என்று தம்மை நிரூபிக்கவும் அவருடைய வார்த்தையை ஜீவிக்க செய்யக்கூடிய கிறிஸ்து இங்கே இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? நாம் எழுந்து நிற்போம்.
Would you like to raise your hands and say, God, turn the light on me? I believe the word. I believe the mechanics. Put the dynamics in me, Lord. Raise your hands and cry out to him, Lord, turn the lights on.
அடுத்த கூட்டத்திற்கு செல்வதற்கு முன்னதாக இன்னும் எனக்கு 15 நிமிடங்கள் உள்ளன. நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, தேவரே, இக்காலையின் மீது வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்யும். நான் வார்த்தை விசுவாசிக்கிறேன். நான் இயங்கு சாதனங்களை விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, இயங்கு சக்தியை எனக்குள்ளாக வையும் என்று கூற விரும்புகிறீர்களா? உங்களுடைய கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே, வெளிச்சத்தை பிரகாசிக்கும் என்று அவரிடம் கதறுங்கள். விளக்குகளை போடக்கூடிய ஒரு மனிதன் இங்கிருக்கிறார். நாம் பொது உடைமை கொள்கையில் மறித்து போய் எல்லா விதமான ஸ்தாபன பச்சை கிளிகளாலும் திண்டு போடப்பட்டிருக்கிறோம். ஆனால் விளக்குகளை போடக்கூடிய ஒரு மனிதன் இங்கே இருக்கிறார். அந்த மனிதர் பரிசுத்த ஆவியானவர். அவர்தாமே இயேசு கிறிஸ்துவை ஆவியில் வெளிப்படுத்தினார். கர்த்தராகிய இயேசுவே, இந்த ஒவ்வொரு கரங்களையும் தொடும். அவர்களை மட்டுமல்ல அவர்களுடைய கரத்தினுடாக கீழே உள்ள இருதயத்தையும் தொட்டு சுவிசேஷ வெளிச்சத்தை பிரகாசிக்கும் இயேசுவின் நாமத்தில்.